ஆர்எஸ்எஸ்வுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தேவன் ஏற்படுத்தின ஒரு பொன்னான வாய்ப்புக்காக நாம் உண்மையிலே தேவனுடைய கருத்தில் செற்றுக் கொண்டதான இந்த ஆசிரியத்துக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏற்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்ன சொல்லி பார்க்கும்பொழுது பெரியநாயகம் பாய்ச்சிருக்கிற பரிசுத்தவான்களாகி உங்கள் முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாத தேவன் ஒரு அருமையான வாய்ப்பு கூட அங்கு கொடுத்திருக்காரு. இது ரொம்ப நாள் நாம் ஆசையா இருந்துச்சு, இங்க வந்து எங்களெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி. ஆனா தேவன் தம்முடைய வார்த்தைகள் பேசும்படியான ஒரு சாக்கியத்தை கூட அங்கு கொடுத்திருக்கிறாரு. இதிலும் விசேஷமாக அவருடைய திருக்குமாரனுடைய மரண நாளை நினைவு கூற போகிற நமக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான பாடத்தை இதனால என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். இதனால இன்னும் கூட உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெமோரியல் மெடிடேஷன். இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்பதாக இந்த வருடம் பாஸ் ஓவர் ஒரு விசேஷமான பாஸ் ஓவர். ஏறக்குறைய 1870 2069 வரைக்கும் சம்பவிக்க கூடாத ஒரு பாஸ் ஓவர் இந்த வருஷம் நம்ம அனுசரிக்கக்கூடிய ஒரு பாஸ் ஓவர். அது முக்கியத்துவம் யாருக்கா தெரியுங்களா? அதே ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டேன். நிசான் 14 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நம்ம என்ன கிழமையில கொண்டாடுறோம்? எப்படி ஒரே நல்ல வரும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேல நமக்கு என்ன கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை. எங்க கிழமை எல்லாமே கட்டா பொருந்தக்கூடியதா இருக்குது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் பொருந்தல, முழு நிலவு. கத்ரா இயேசு கிறிஸ்து மறுசனைக்கு முழு நிலவு இருந்துச்சு. ஆனா ரெண்டு முறை என்னன்னா அடுத்த நாள் தான் முழு வருதாக அதை சொல்றாங்க. அந்த மாதிரி சகோதர சகோதரி, சரி இனிலிருந்து நாம் இந்த பஸ்காவில் கை வைக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? இந்த நாள்ல இருந்து நாம் பஸ்காவில் கரங்கல் வைக்கிறதுக்கு எத்தனை நாள் இருக்கு பாத்தீங்களா? எத்தனை நாள் இருக்குது? 29 இருக்கு. நண்பான சகோதர சகோதரிய, இந்த வருகிற ஏப்ரல் மாதம் 2 நாம் கர்த்தருடைய மரணத்தை என்ன பண்ண போறோம்னா நினைவு கூற போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பூமியில அது அங்க இருக்கு. இன்னைக்கு இந்த பஸ்காவுடைய நினைவு கூறுதல் நடக்குதோ கண்டிப்பா கர்த்தருடைய பார்வை யார் மேல இருக்கணும், யார் அந்த உண்மையான பஸ்காவை அவர் சொன்ன பிரகாரமாக அனுசரிக்கிறாங்களோ கண்டிப்பா அவர் மேல அங்க இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் நாம் அதிகமா நம்ம எதிர்க்க தியானம் பண்ணோம்னா இந்த பஸ்கா குறித்ததான காரியங்களை குறித்து அங்க தியானம் பண்ண வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அப்போ இந்த பஸ்காவில பங்கு கொள்றதுக்கு முன்பதாக இந்த பஸ்காவை குறித்ததான தெளிவான அறிவு நமக்குள்ள இருந்து அதற்கு பிற்பாடு போய் அந்த பாத்தத்தில் நம்ம கரங்களை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஒரு ஆசிரியப்பட்ட ஒரு பஸ்காவாக யார் அந்த புரிந்து கொள்ளுதோடு கூட போய் அந்த பஸ்கால கரங்களை வைக்கிறாங்களோ அது உண்மையிலேயே ஒரு பாக்கியமாக அங்க இருக்கும். அவங்க நல்ல ஒரு பாத்திரமா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்காவில அங்க கை வைக்கிறாங்கன்னு சகோதர சகோதரி. இந்த பஸ்காவின் சொல்லிட்டா நிறைய வருடங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? சகோதரிக்கு எத்தனை ஒரு பஸ்கா இது 4வது பஸ்கா. சகோதரருக்கு முதல் பஸ்கா வருது, சிலருக்கு 2வது பஸ்கா வருது. இப்படி பஸ்கா அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிட்டாலே எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நம்ம செடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அப்புறம் அதுக்கு பண்றீங்களா? அதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 3 முன்பதாக என்ன சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பஸ்கா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு இடத்துல சொல்லக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா இந்த பஸ்கா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 முன்பாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா தியானங்களை அங்க ஏறிடுங்க. அப்ப 3 முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 3 அந்த தியானங்களை ஏறிடுங்க. அந்த முதல் 3 நீங்க தியானங்கள் ஏறிடுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணம் இது சம்பந்தப்பட்ட காரியத்தை ஃபுல்லா நீங்க தியானம் பண்ணுங்க. அடுத்த 3 எதை தியானம் பண்ணுங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதியுடைய வல்லமை குறித்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அங்க தியானம் பண்ணுங்க. எத்தனை மாசம் போச்சு? 6 அடுத்த மீதி 6 என்ன பண்றது? மற்ற சிஸ்டர் சப்ஜெக்ட் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் சரியா? இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்க போகிற முன்பான சகோதர சகோதரிகள். ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல நாம் நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கிறோம். பஸ்காவை குறிச்சு நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கோம். என்னென்ன தலைப்புள்ள சத்தியங்கள் கேட்டிருக்கோம்? நிறைய ஃபர்ஸ்ட் இல்ல நிறைய சப்ஜெக்ட் கேட்டிருக்கோமா? பஸ்காவை குறித்து நிறைய சத்தியங்கள், நிறைய வித்தியாசமான கோணங்கள் சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். அப்படி வித்தியாசமாக கேட்கப்பட்ட அந்த சப்ஜெக்டுடைய தலைப்புகள் என்ன? அடையாளங்கள். அடையாளங்கள் நிழல்
இல்ல அடையாளங்கள்னா இது ரத்தம் திராட்சை ரத்தம் அப்புறம் அப்பம். இந்த அடையாளத்தை குறித்து ஒரு சகோதரன் உங்களை பத்தியில வந்து கண்டிப்பா பேசியிருக்காரு. அப்புறம் சகோதரி சொல்றாங்க கெட்டுமனே அனுபவங்கள். அந்த கெட்டுமனே அனுபவங்கள் கூட அதுக்கே ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கிளை தலைப்பா பார்த்தா கெட்டுமனே அனுபவங்கள் வருது. அப்போ அந்த கெட்டுமனே அப்படின்ற அனுபவங்கள் எந்த தலைப்புக்கு கீழே வருதுன்னா கர்த்தருடைய பாடுகள் இல்லைங்களா, கர்த்தருடைய வேதனைகள், அவர் பட்ட துக்கங்கள், இதுக்கு கீழே வர ஒரு அனுபவம் தான் கெட்டுமனே அனுபவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் வருவாரு கெட்டுமனிலிருந்து கல்வாரி வரைக்கும் பேசுவாரு. ஒருவர் என்ன பண்ணுவார்னா மேல் வீட்டிலிருந்து எங்க எதிர்க்கு கூட்டு போவாரு கெட்டுமனி வரைக்கும். இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கோணங்கள்லாம் அங்க பாத்துக்க முன்பான சகோதர சகோதரிகள். இன்னொரு சகோதரர் வருவாரு இந்த பஸ்காவை குறித்து பழைய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டது, அந்த சப்ஜெக்டுக்கு பேர் என்னன்னா நிழல் மற்றும் நிஜம் சரிங்களா. இந்த மாதிரி ஆங்கிள் கூட பேசுவோம். சில சகோதரர்கள் மத்தியில வந்து பேசுவாங்க டெக்னிக்கல் வயசுல பேசுவாங்க எப்படின்னா அந்த பாத்திரம் அப்புறம் திராட்சை ரசம் அப்புறம் அதுல இருக்கிற அந்த அப்பம் இது குறித்து டெக்னிக்கல். அதுல இன்னும் குறிப்பா சொல்லிட்டா நீசான் மாதம் 14 தேதி தான் பஸ்கா என்ன பண்ணணும் கொண்டாடணும். ஏன்னா பாருங்க நம்ம வச்சு நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறாங்க, தினமும் கொண்டாடுறவங்க இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறவங்க கூட இருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறவங்க கூட சிலர் முன்னாடி கொண்டாடுறாங்க, சிலர் நம்ம இப்ப கொண்டாடுறோம் டிசம்பர் மாசம் 14 தேதி. இதை குறித்துதான சத்தியத்தை ஒரு சகோதரர் நம்ம மத்தியில கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட காரியம். இந்த மாதிரி தலைப்புல கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாடங்கள் அங்க கேட்டுருக்கோம். இவ்வளோ பாடங்கள் கேட்டிருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தலைப்பு கொடுக்கலாம் நினைவு கூறுதலின் தியானங்கள். இப்போ நிறைய தலைப்புகளை பார்த்தோம், இந்த தலைப்புகளை பார்த்தா கூட அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நினைவு கூறுதலின் தியானங்கள். இதுல கற்றுக்கூடிய பாடுகள் தெரியுதா, கண்டிப்பா தெரியுது. இதுல நிஜ நிழல் நிஜம் தெரியுதா, கண்டிப்பா எதற்காக பஸ்காவின் தியானங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், எதுக்கு பஸ்கா சம்பந்தப்பட்ட சத்தியங்களை கேட்கிறோம் அல்லது படிக்கிறோம் இல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம போதிக்கிறோம், இதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து தேவன் எதிர்பார்க்கிற குருலட்சணத்தை புரிந்து கொண்டு அந்த பாஸ் ஓவர்ல கை வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தியானங்கள் தேவன் என்ன பண்றாங்கன்னா நமக்கு அங்க அனுமதி கூட அங்க கொடுத்துருக்கிறமான சகோதர சகோதரிகள். அப்போ இந்த மெமோரியல் மெடிடேஷன்ல நாம் என்னதான் கத்துக்கிறோம் அப்படின்னா நாம் தகுதி உள்ளவர்களா போய் என்ன பண்ணணும் அந்த பாத்திரத்துல கை வைக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சத்தியங்களை இந்த காரணம் வாங்கி இந்த காரணம் விட்டுட்டு நம்ம பாஸ் ஓவர்ல போய் கலந்து கொண்டோம்னா அது கண்டிப்பா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பாஸ் ஓவரா இருக்க போகுது, அது இல்லன்னு சகோதர சகோதரி. இன்னைக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஆனாலும் கொஞ்சம் நீங்க பொறுமையா உட்காந்து கேளுங்க. கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் படி ஒருத்தர் வாழ்ந்து போய் பாஸ் ஓவர்ல கை வச்சாருன்னா கண்டிப்பா உண்மையிலே வந்து அவரை மாதிரி ஆசிரிக்கப்பட்டவர் யாருமே அங்க இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக கூட அங்க இருக்குது என்பதா சகோதர சகோதரிகள். சரி, இந்த பஸ்காவ குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பஸ்கான மனுஷருக்கோம். இப்போ போன வருஷம் அனுசரிச்ச பஸ்காவில பஸ்கா சமயத்துல கிடைச்ச வெளிச்சத்திற்கும் இந்த வருஷம் நாம் அனுசரிக்கிற பஸ்கா ஒரு பஸ்கா சமயத்துல கிடைக்கிற வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, எந்த வகையில வித்தியாசம் இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தை. போன வருஷம் எந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட பஸ்கால கை வச்சோமோ இந்த பஸ்கால அந்த புரிந்து கொள்ளுதோடு என்ன பண்றது கண்டிப்பா இன்னும் அதிகமா இன்னும் ஆழங்கள் தெரிஞ்சுதான் என்ன பண்றோம்னா அங்க அந்த பஸ்காவை நம்ம என்ன பண்றோம்னா அங்க புசுக்கிறோம் என்பான சகோதர சகோதரியே. இது ஒரு பொதுவான இது, இதுக்கு ஒரு ஆதார வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 6 அதிகாரம் 54-56 உள்ள வசனங்கள். யோவான் 6 அதிகாரம் 54-56 உள்ள வசனங்கள். ஆமா,
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பஸ்கா அனுசரிக்கும். ஒரு பலியினாலான உடன்படிக்கை பண்ணினவர் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய கர்த்தருடைய மரண நாளை கண்டிப்பா என்ன பண்ணணும், நினைவு கூறும். அந்த நினைவு கூறுவது எப்படின்னா, அப்பத்துல கை வைக்கணும், திராட்சை ரசத்துல கை வைக்கணும். ஒருவேளை ஒருவரை ஒரு வருஷம் ஃபுல்லா நம்மளுடைய எல்லா மீட்டிங்ஸ்ல கலந்துட்டு கடைசி அந்த பாசவர் அன்னைக்கு மாத்திரம் வரல, பாசவர்ல மாத்திரம் கலந்து கொள்ள அப்படின்னா வசனத்தின்படி பார்த்தா என்ன அர்த்தம் இருக்கு, அந்த பாசோவர்ல ஒருத்தர் கலந்து கொள்ளலாம், அவருக்கு என்ன இல்ல அப்படிங்களா, என்ன இல்ல நித்திய ஜீவன் அங்க இல்ல என்பான சகோதர சகோதரி. பொதுவா இந்த யோவான் 6 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான தகவல்கள் அங்க ஒளிஞ்சு. இந்த யோவான் 6 அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 வசனம் முதல் வசனம் வாங்க. கீழே படிங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ நிறைய ஜனங்கள் பின் சொல்றாங்க. காரணம் என்ன, அவர் நிறைய வியாதியஸ்தரா பண்ணிட்டாரு, சுகப்பட்டுட்டாரு. அடுத்த வசனம், இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன் சீஷர்கள் கூட உட்கார்றாரு. உட்காரக்குள்ள கர்த்தரேசுவின் மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா 4 வசனத்துல சொல்றாரு. அப்படின்னா யோவான் 6 அதிகாரம் எதை குறித்து அவர் பேசுவாரு, பஸ்காவை குறித்து. சரி, இந்த பஸ்காவை குறித்ததான காரியங்கள் யாருக்கு தெரியவே சொல்லிக் கொடுக்கணும், யாருக்கு புரியவே கூடாது, மற்றவங்களுக்கு புரிய. இது எப்படி புரியுது அப்படின்னா, அந்த அதிகாரத்தை வீட்டுல உட்காந்து தனியா மெடிடேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் அங்க புரியும். இந்த யோவான் 6 அதிகாரத்துல கர்த்தரேசு பேசிட்ட உபதேசம் அதுக்கு முன்பதாக எங்கேயுமே பேசாத உபதேசம். ஏன்னா இந்த 6 அதிகாரத்துல சொல்லிட்டாரு, உண்மை டீச்சர் பெயரளவுல டீச்சர், அற்புதத்தை பார்த்து கர்த்தரேசுவை பின்பற்றின டீச்சர்கள் இருந்தாங்கன்னா, கர்த்தரேசு கூட உண்மையா இருந்துக்க டீச்சர்கள். இவங்க ரெண்டு பேரும் உண்மையா இல்லையாத ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்றாருன்னா, திடீர்னு உபதேசம் சொல்றாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணணும், என் மாம்சத்தை என்ன பண்ணணும், பூசிக்கணும். கேட்டவங்க என்ன பண்ணாங்க, சரி ஆண்டவரே நாங்க எல்லாம் உபயோக பண்றோம் சொன்னாங்களா, என்ன சொல்லிட்டாங்க, இது கடினமான உபதேசம், யார் கை கொள்ள முடியும், இதெல்லாம் யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுட்டு எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க அப்படின்னா, 12 பேர் மாத்திரம் அங்க நிக்கிறாங்க, மீதி எல்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா அங்க பின்வாங்கி. அப்ப யோவான் 6 அதிகாரத்தின் படி நம்ம வாசிக்கல, அவர் எப்படி சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, புசிக்கணும், பானம் பண்ணணும், எவ்வளவுனா ரெகுலரா அங்க பண்ணணும், அன்பான சகோதரர். எவ்வளவு ரெகுலரா பண்ணணும், எத்தனை நாள் தேவன் நமக்கு இந்த பூமியில ஜீவனை கொடுக்கிறாரோ அத்தனை நாள் இந்த பஸ்கா என்ன பண்ணணும், அங்க புசிக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. இதுதான் அங்க சொல்றாரு. இந்த வசனத்துடைய டீப் மீனிங் நம்ம பாக்கலாம், மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா என்ன சொல்றான், வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா என்ன பண்ணணும். சரி, நம்ம 4 வருஷத்துல கண்டுபிடிச்சோம் இயேசுக்கு எதை குறிச்சா பேசுறாரு, பத்தாம் நாள் இருந்து மைண்ட்ல வந்துருச்சு. இப்போ இந்த பஸ்கா விஷயத்தை எப்படி ஜனங்களுக்கு அங்க சீசனுக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவ பார்க்க நிறைய சீசன்கள் நிறைய ஜனங்கள் அங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அது ஒரு கேள்வி கூட என்ன பண்ணுதுன்னா அங்க வருது. வந்தவங்க ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஜனங்கள் நிறைய வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆதாரம் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஆதாரம் கொடுக்கணும். ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்றாருன்னா, ஐயா ஒரே சின்ன பையன் இருக்கிறான், அவன் எத்தனை அப்பம் இருக்கு, ரெண்டு அப்பமா, எத்தனை மீன், ரெண்டு மீன் இருக்குது அப்படின்னு சொன்ன கொண்டு வாங்க என்ன பண்ணா, பழகி பெருக வச்சு ஜனங்களை ஃபுல்லா திருப்தி பண்ணி மீதியானது 7 கூட என்ன பண்ணிடுறாரு, ஒரு இடத்துல 7 கூட இன்னொரு தண்ணி அப்படிங்களா 12 கூட என்ன பண்றதா, மீதியானதெல்லாம் என்ன பண்ணா எடுத்து அங்க வச்சிடறாங்க. அப்ப ஜனங்கள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, திருப்தி ஆயிட்டாங்க. திருப்தி ஆனவுன்னு அடுத்த நாள் கர்த்தருக்கு காணாம போயிடுறாங்க. அடுத்த நாள் காணாம போனவுன்னு ஜனங்கள்லாம் வந்து தேடிட்டு கடைசியா வந்து கேக்குறாங்க, ஐயரே நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னா, அப்பதான் கேக்குறாரு, என்றிருந்து புறப்பட்ட ஜீவன் தரக்கூடிய வார்த்தையை தேடி நீங்க வரல, எதை தேடிதான் வந்துட்டீங்க, மாம்ச பிரகாரமான ஆகாரத்தை புசிக்கத்தான் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன நிலை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, உங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஒன்ற கானான் தேசத்துக்கு போகும்படியாக அவங்க நடந்து போகக்குள்ள வானத்தந்து தேவன் கொடுத்த மன்னாவை புசிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு சத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். நீங்க மாம்ச பிரகாரமான ஆயிரத்துக்காக என்ன தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன லாஸ்ட். ஆனா ஜீவன் தரக்கூடிய வார்த்தையாக என்ன நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குசிக்கணும் சொல்லி அந்த சொல்றது குறிச்சு அங்க பாக்குற முன்பான சகோதரர் சகோதரி உங்களுக்கு புரிஞ்சுங்களா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்ணாரு, மாம்ச பிரகாரமான ஆதாரத்தை அவங்களுக்கு கொடுத்து திருப்தி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே குழந்தைக்காக வரக்குள்ள நான் இதுக்காக இந்த பூமிக்கு என்ன பண்ணல வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தன்னுடைய காரியத்தை வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 6:49 49 உள்ள வசனங்கள் இப்படி ஆரம்பிக்கிறான்னா, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை என்ன பண்ணாங்க புசித்திருந்தும் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் என்ன என்ன பண்றோம், நீசான் மாதம் 14 என்ன பண்றோம், எல்லாருமே அனுசரிச்சு வர மண்பான சகோதரர் சகோதரி. இந்த வசனத்துடைய பொதுவான வியூ ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா தொடர்ந்து என்ன பண்ணணும், நாம் பானம் பண்ணணும். இந்த பானம் பண்ணுதல் புசித்தல் தொடர்ச்சியா நடக்கணும். ஏன் தொடர்ச்சியா நடக்கணும், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னாவ புசிச்சாங்க. எத்தனை நாள் புசிச்சாங்க, வாரத்துல எத்தனை நாள் புசிச்சாங்க மன்னா, எத்தனை நாள் புசிச்சாங்க, 7 நாளா 6 நாளா, 7 நாள் புசிச்சாங்க. ஆனா 7வது நாள் மன்னா வராது அப்படின்னா வாரத்துல எத்தனை நாள் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ நீங்க கூட இது எப்ப சாப்பிடணும், இந்த புசிப்பு இந்த குடிப்பு ஒரு உண்மையான புது சிருஷ்டி வாழ்க்கையில ரெகுலரா அங்க இருக்கணும் தான் சகோதர சகோதரிகளே. இதுதான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்றோம், நீசன் மாசம் 14 நம்ம அதை அனுசரிக்கிறோம். இந்த வசனத்துக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. என்ன ஆழமான அர்த்தம்னா, நீங்க முன்னாடி வசனம் வாசிங்க, யோவான் 6:54-56 உள்ள வசனம். இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம ஒரு காரியம் கேட்டோம், ஒருவேளை இந்த பாஸ் ஓவர்ல ஒருத்தர் கை வைக்காம போயிட்டாருன்னா அவருக்கு என்ன இல்ல, ஜீவனே இல்லைன்னு வசந்த பார்ப்போம். ஆனா இந்த வசத்துல கருத்து வச்சு அந்த காரியத்தை சொல்லுங்க, நீசான் மாதம் 14 நாம் பங்கு பெறுகிற பாஸ் ஓவரை குறித்து கர்த்தேச மைண்ட்ல வச்சு சொல்லுங்க. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வசந்த சுதர் சொல்லணும், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கு அப்படின்னு புரியுதா உங்களுக்கு. அதனால்தான் பாஸ்ஓவர்ல கை வச்சு வெளியே மனசுக்கு எப்படி இருக்கு, பாஸ்ஓவர்ல கை வைக்க கை வைக்கிறதுக்கு மாதிரி மனசுக்கு எப்படி இருக்கு, கை வச்சு வெளியே வந்தா அதான் புரியுதுங்களா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கு இல்ல, பொதுவா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பரவாயில்ல திருவியா இந்த வருஷம் என்ன பண்றாரு பாஸ்ஓவர்ல அப்படின்னா கத்திரேசு ஒரு நாள் நடக்கிற நீசான் மாசம் 14 பத்தி இங்க பேசணும் புரியுதுங்களா. பண்ணுகிறவனுக்கு பண்ணுகிறவன் எப்ப பண்ணணும், இதுக்குதான் எங்க போக சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க மன்னாந்தரத்தை என்ன பண்ணாங்க மன்னாவை. சரி, இந்த பிதாக்கள் புசிச்ச மன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்கள் பாலும் தேனும் ஒரு காணான் தேசத்துக்கு தாங்கள் கலந்து போகத்தக்கதான ஜனங்கள்ல ஒரு ஆதாரம். இந்த ஆகாரத்தை குறித்து சொன்னதுல தேவ தூதர்கள் மாத்திரம் புதிக்க ஆகாரத்தை யார் குறிச்சிருக்காங்க, இப்படியே இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் எதற்காவது கிடைக்கிறதா போட்டு ரெவரன்ஸுக்கு பாத்துருக்கு. அப்ப பாத்துறோம் இந்த மன்னாவை குறித்து பேசக்குள்ள ஜீவன் தரக்கூடிய வார்த்தையை குறித்து அங்க பேசுறாங்க.
இந்த ஜீவன் தரக்கூடிய வார்த்தைகளை யார் தினமும் புசிச்சு தினமும் குடிக்கிறாங்களோ அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை நான் கடந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஆகாரத்தை பூசிச்சு உங்களுடைய அப்பத்தை பூசிச்சு உரத்தை தினம் பண்ணிருக்கிறேன் பானம் பண்ணிருக்கிறேன் என்ன அடையாளம் தோ நான் என்ன பண்றேன் கை வைக்கிறேன் புரிஞ்சு உங்களுக்கு அடையாளத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பத்தை கையில வாங்கக்குள்ள என்ன பண்றது ஆக்சுவலி ரசம் ஜஸ்ட் அடையாளம் கட்டுரிய ரசத்துக்கு நிறைய பேர் நினைச்சாங்க கர்த்தருடைய ரத்தமா மாறணும் அது என்ன இருக்கமா இது கொஞ்சம் என்ன ஒரு அருவருக்கு என்னைக்குமே தெரிஞ்சு கூடாது அது ரத்தம் ஒரு அடையாளம் கர்த்தருடைய ரத்தத்திற்கு ஒரு அடையாளம் மாத்திரம் தான் அப்பம் அது திக்கப்படுறது எதுக்கு அடையாளம்னா கர்த்தருடைய நிறைய கோதுமை அடையாளங்கள் நிறைய ஒரு மேலோட்டமான அர்த்தம் பார்த்தோம் நீசான் மாதம் 14 கர்த்தருடைய மறுநாள் என்ன பண்ணணும் நினைவு கூறணும் இந்த வசந்தத்துடைய ஆழத்துக்கு உள்ள போய் பார்த்தா சொல்றாரு என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அப்படி எப்ப பானம் பண்ணணும் கரெக்டான உபதேசம் தான் பேசுறீங்களா கூட எனக்கு ஃபாலோ கிளாஸ் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க கர்த்தருடைய மறுநாள் எப்பதான் கொண்டாடணும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்ப சொன்னீங்க ரோமன் கத்தோலிக் டெய்லி கர்த்தேசம் என்ன பண்றாங்க சிறுவில் அயறான்னு சொன்னீங்க சில வருஷ மாசத்துக்கு ஒரு முறை சிலுவில் ஆயிரம் இந்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கர்த்தேசுடைய மரணம் நாள் வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தேசுடைய மரண நாளின் தியானங்கள் புரியல எப்பவுமே கர்த்தேசுடைய மரண நாள் நம்ம நினைவு கூறணும் அதனால தான் ஏழாம் தூதன் நமக்கு அருமையான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்ன ஆசீர்வாதம்னா ஒரு உண்மையான புது சிருஷ்டி காலை எழுந்த உடனே நினைவு கூற வேண்டிய ரெண்டு விஷயங்கள் அதான் நினைவு கூறு எழுந்திருக்கும் என்னென்ன விஷயம் கத்தராக இயேசுக்குரிய ஈடுபடு ரெண்டாவது பாத்தீங்களா இது ரெண்டு நினைவு கூறியது அப்ப டெய்லி நம்ம நினைவு கூற வேண்டியது என்னன்னா கத்தராக இயேசுக்குரிய ஈடுபடி அன்பான சகோதர சகோதரி இந்த நினைவு கூறுதல் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக அங்க இருக்கணும் அப்படின்ற காய்கறி கொஸ்டின் பாக்கிறோம் அப்போ நமக்கு நல்லா தெரியும் அப்பம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அங்க குடிக்கக்கூடியதாக இருக்குது அது எப்பதான் நம்ம பானம் பண்ணோம்னா பானம் பண்ணுகிறவனுக்கு அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும் பானம் பண்ணணும் அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க புசிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகள் சரி கிறிஸ்தியன் ஜனங்கள் மன்னாந்தரத்துல மன்னவ புசிச்சாங்க இல்லையா ஏன் மறுத்தாங்க அவங்க மறுத்ததுக்கு காரணம் இருக்கு ஏன் மறுத்தாங்க அவங்க மறிக்கணும் தான் எகிப்துல இருந்து தேவன் கூட்டு வந்தாரா ஏன் மறுத்தாங்க அப்படின்னா முதல் முதலா அந்த மண்ணா அவங்க கண்ணில் பார்க்கறதுக்குள்ள அதை குறித்து அவங்க எழுதுறாங்க தேனிக்க பணியாரம் போடுறது கொத்து மணி அளவா பாக்குறதுக்கு என்ன கலந்து இருந்துச்சு சாத்திங்க கொஞ்ச நாள் போன உடனே அதே மண்ணா தான் சொன்னாங்க இந்த அற்பமான ஆகாரம் என்னத்து உங்களுக்கு புரியுதுங்களா ஸ்டார்டிங் பார்த்தா அதே வியூல கடைசி வரைக்கும் பார்த்தாங்க ரெண்டு பேரு அவங்க எங்க போயிட்டாங்க ஸ்டார்டிங் பார்த்தா அதே பார்வை நம்ம கூட சத்தியம் கேட்டு உள்ள வரக்குள்ள பிரதர் சிஸ்டர் எல்லாம் வரும் ஆனா இந்த இது ருட்டீன் நம்ம வாழ்க்கை இல்லையா பாஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் இந்த சத்தியத்துக்குள்ள வரக்குள்ள சகோதர சகோதரிகள் நமக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சு ஆமா இருந்துச்சு இப்ப கம்மியாயிடுச்சா கம்மியாயிருந்தால்
ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் 2 மணி 2 1/2 இறுதியும் அடிக்கலாம் இதே போல தான் ஒரு நாள் என்னுடைய அருமை ரட்சகரை என்ன பண்ணாங்க
க்ரூசிபிகேஷன் பண்ணாங்கோ இந்த மூணு மணி வேலையில வந்த மாதிரி ஜீவனை விட்டாருன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்றாரு அனுதினமும் உடன்படிக்க நீங்க என்ன பண்ணுங்க. இன்னொரு சொல்றாரு ஒவ்வொரு நாள் மூணு மணி கடக்கக்குள்ள யாரும் தியானம் பண்ணுங்க. வாரத்தில் முதல் நாள் அது கிடையாது. நம்மெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எக்லீஷாக்குள்ள போய் உட்கார்ந்து சத்தியம் கேட்கறது கர்த்தரேசு மறுத்ததுனால கிடையாது. மறுத்ததுனால பாவம் மன்னித்து நிச்சயம் கிடைச்சிருச்சு. மறுச்சி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் பாத்தீங்களா, அந்த வல்லமையில தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. ஸோ ஒவ்வொரு நாள் மூணு மணி ஆகக்குள்ள ஏதாவது தவறான உபதேசமா அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மூணு மணி கர்த்தரேசுடைய மரணம் அதுடைய பாடுகள் இதே தியானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடுறது கர்த்தராக இயேசுக்குரிய உயிர்த்தொழுதைய வல்லமை உயிர்த்தொழுதைய வல்லமைன்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்துவை போல என்ன பண்ணிட்டு இருப்போம், மாறிக்கொண்டே இருப்போம். இவ்வளோ ஆழமான அர்த்தம் யோவான் ஆறாம் அதிகாரம் 54 வரைக்கும் இருக்கு. உணர்வு படிங்க. பாத்தீங்களா என் மாம்சத்தை பிசிட்டு ஒரு நாள் கிடையாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ் ஓவர்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா பாஸ் ஓவருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் வரும். அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை வந்துட்டு இருக்கும், என்ன பண்ணிக்க மாட்டாரு. இதெல்லாம் அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? கரெக்டா பாஸ் ஓவருக்கு முன்னாடி நேரம் போன் வரும். பிரதர் சொல்லுங்க பிரதர். இல்ல பிரதர் சின்ன விஷயத்துக்காக போன் பண்ண சொல்லுங்க பிரதர். அதான் தப்பா பேசி தான் மன்னிச்சுக்கோங்க. ஏன் பிரதர் இவ்வளோ நாள் ஊட்டிப்போம் என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து. பாஸ் ஓவர் பொதுவா நம்ம நினைச்சுக்கிறோம் மூணு மாசத்துல பிறகு பாஸ் ஓவர் ஸ்டடி சொல்லியிருக்கிறது. அதனால மூணு மாசம் பாஸ் ஓவர் ஸ்டடி பண்ணிட்டு பாஸ் ஓவர் கை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம் முடியுமா? ஆக்சுவலி பாஸ் ஓவர்ன்றது ஒரு பாஸ் ஓவர்ல இருந்து இன்னொரு பாஸ் ஓவர் வரைக்கும் நாம் வாழுகிற வாழ்க்கையை அடையாளப்படுத்துறது தான் பாஸ் ஓவர். கடந்த வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் தேவன் சொன்ன பிரகாரமாக. எதுக்கா அதுக்கு என்ன அடையாளம்? நான் பாஸ் ஓவர் என்ன பண்றேன் கை வைக்கிறேன். இவ்வளோ டீட்டெயிலும் அந்த பாஸ் ஓவர் நான் இருக்கு. இதை விட்டுட்டு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல நம்ம தயாராக முடியுமா? தயாராக முடியுமா? அப்போ ஒரு கேள்விக்கு என்றது ஒரு பாஸ் ஓவர்ல இருந்து இன்னொரு பாஸ் ஓவர் வரைக்கும் கர்த்தர் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாஸ் ஓவர்ல கை வைக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னா யாரால அந்த மாதிரி செய்ய முடியும்? கண்டிப்பா நம்மகிட்ட பலவீனம் இருக்கே பிரதர் அப்படின்னா அதுக்குதான் சொல்றாரு காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவை. புதிதான கிருபைகள் காலைதோ அது அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பலவீனங்கள் குறைகள் இருந்தா அனுதினமும் நம்மளை கல்வியை சுத்திகரித்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம் தான் அங்க சொல்றதுமான சகோதர சகோதரிகளே. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பொழுது நிஜம், இப்பொழுது அப்பொழுது நிழல், இப்பொழுது நிஜம். நிழல் என்ன? நிழல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நிழல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு கை வைக்கிற பாஸ் ஓவர். அது என்னது நிழல்? நிஜம் என்னன்னா நீங்க ஒரு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. நீங்க புரியுதுங்களா? கஷ்டமா இருக்கா? நிழல் என்னன்னா அந்த பஸ்கா. நிஜம் என்னன்னா ஒரு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு வருஷம் நீங்க எப்படி வாழ்ந்துட்டீங்க பாருங்க பாருங்க தேவன். உங்க குமாரனுடைய ரத்தத்தை வச்சிருக்கீங்க. ஏன்னா அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது. அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது அப்படின்னா இதான் சொல்றேன். கடந்த ஒரு பின்னாடி நம்ம வசனங்கள் ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். சகோதர சகோதரிகள், அப்போ கடந்த ஒரு வருடம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமோ அதுதான் அடையாளப்படுத்துறது நம்ம பாஸ் ஓவர்ல. நிறைய பேர் இதோடைய அறிவே நாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா,
இந்த பாசோவில் போற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வருவாரு,
அவர் போன் பண்ணி கூப்பிடணும், இந்த என்ன நாள் இது, அப்படியே அவர் அட்டன் பண்ணிட்டு அவருக்கும் இந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த தெளிவு நமக்குள்ள அங்க தெளிவாக அங்க இருக்கும். ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியம் சத்தியம் தான். சத்தியத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த ஒரு வேலை நம்ம குறை உள்ளவனா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சீர்தூக்கி பார்க்கத்தான் தேவன், நம்ம சீர்படுத்தத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த சத்தியங்களை கூட என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கறதுமான சகோதர சகோதரி. அப்போ உண்மையான புது சுசி நினைவு கூடுதலின் நாள் எப்ப கொண்டாடணும், தியானங்கள் எப்ப ஏறெடுக்கணும், இது புரிஞ்சிருச்சீங்களா? நம்ம வந்து அந்த டேட்டை மாத்துங்க, அந்த டேட்டு தான், அது குறிக்காதான தியானங்கள் தான் வருஷம் முழுவதும் என்ன பண்ணும். ஏன்னா கத்திரிய சொன்ன சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கே இல்ல. பொதுவா நம்ம கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் எடுத்துக்கோ. பாச ஒண்ண கை வச்சா ஒரு வருஷத்துடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டுருச்சு, நாம் தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாஸ்வேர்ட்ல அங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரத்தத்துல யாருக்கு பங்கு இருக்குது, காலையுடைய ரத்தத்துல ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கு என்ன இருக்குதுங்க பங்கு இருக்கு. அந்த அப்பத்துல யாருக்கு பங்கு இருக்குன்னா நமக்கு அந்த பங்கு இருக்கமான சகோதர சகோதரி. நான் யாருனா அந்த பங்குதாரர்கள். சரி பிரதர், இப்படி சொல்லப்பட்ட ஒரு இந்த பாஸ் ஓவரை திருப்பி சொன்னாங்க கிடந்து வருவதற்கும் சென்ட்ரல் வச்சு அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். இங்க வச்சிருவாங்க கல்வி என்ன பண்ணணும், ஒரு வருடம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு வருடம் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு அதோடைய அடையாளத்தை என்ன பண்றோம், அந்த பாஸ் ஓவர்ல அந்த கை வைக்கிறமான சகோதர சகோதரிய. இப்படிப்பட்ட பாஸ் ஓவரை நாம் 12 தலைப்புல என்ன பண்ணப்படுறது, என்ன பண்ணிருக்கோம், கேட்டுருக்கோம், ஏதாவது சாரி நிறைய தலைப்புல என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கேட்டுருக்கோம். இப்படி நிறைய தலைப்புல கேட்கப்பட்ட சத்தியங்கள் ஒரு ஆறாம் தேதி இருக்கும். இந்த பாஸ் ஓவர்ல இத்தனை விதமான தலைப்புகள்ல சத்தியம் கேட்டு அந்த சத்தியத்துக்கு ஒபே பண்ணிட்டு இப்ப பாஸ் ஓவர்ல கை வைக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக அங்க இருக்கும் என்பது சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தியானம் கூட அந்த வகையில தான் அங்க இருக்க போகுது. ஏன்னா கர்த்தரேசன் சொல்லிட்டாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு இது ரொட்டீனா அனுதினமும் நடக்க வேண்டிய விஷயம். அது கூட நீங்க வச்சுக்கோங்க. நிழல்ல கூட மண்ணா அங்க எப்பதான் இருப்பாங்க. அனுதினமும் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்காங்கன்னு சகோதர சகோதரிகளே, நாம் கூட நம்முடைய உடன்படிக்கைய தினமும் நினைவு கூறணும். இதுதான் உண்மை. அதுக்கே உகந்த ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க செய்யணுமன்பான சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இது தவறும் பொழுது அத்தான் தேவன் சொல்றாரு காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு புதிதாக இருக்கு. அப்போ நம்ம தவறிதாம கூட உடனே எங்க ஓடிடலாம், திருபாசனத்துக்கு ஓடி போய் மன்னிப்பை வாங்கி நம்மளை புதுப்பிச்சு கொண்டு தொடர்ந்து ஓடணும். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம்னா அங்க செய்யணுமன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி நாம் சொல்லிட்ட சத்தியங்கள், தேவன் கட்டிலிருந்து கிடைக்கிற சத்தியங்கள் ஒரு 12 தலைப்பா பிரிச்சு பார்த்தா அது எப்படி பார்த்தவருக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்க போகுது. இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்டாக அங்க இருக்க போகுதுமான சகோதர சகோதரிகள். ஒருவேளை இப்ப நாம் பின்னாடி பேச போகிற 12 தலைப்புகள், அந்த 12 தலைப்புகளை ஒரு தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்கு இசைவா எல்லா சத்தியங்களும் இந்த 12 தலைப்புக்குள்ள கண்டிப்பா அடங்கும். நீங்க கேட்கறது எந்த ஆங்கிள் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நாம் காண்பிக்க அந்த 12 தலைப்புக்குள்ளாக என்ன பண்ணிடுறோம் அங்க அடைய. இந்த 12 தலைப்புல ஒரு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பஸ்கால கை வைச்சார்னா கண்டிப்பா ஒரு சரியான பாத்திரமா பஸ்கால என்ன பண்ண முடியும். நம்ம பேசுறது ரொம்ப சீரியஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த பூமியில கர்த்தேசு சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னை நினைவு கூறும்படி நிழல் சொன்னதா நிஜத்து சொன்னதா. அதாவது புரிஞ்சுச்சுன்னா நீசான் மாசம் 14 தேதி 10 குள்ளதான் அனுசரிச்சுன்னா டவுட் இல்ல அது நிழல். அதை நீங்க கரெக்டா செய்யணும்னு சொன்னாரா, அதுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவருட வாழ்க்கையும் நீங்க கரெக்டா வாழ்ங்கன்னு சொன்னாரா. சீரியஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறோம்? அடையாளத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறோம். எதை விட்டுறோம்? அதை விட எதுதான் முக்கியம் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வருடம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் மிக முக்கியமாக அங்கிருக்கு தன்மான சகோதர சகோதரிகள். கண்டிப்பா ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. முடியுங்களா? ஒரு மாசத்துல நம்ம சரியாக்க முடியுங்களா? இதுக்கு அட்லீஸ்ட் எவ்வளவு எவ்வளவு டைம் வேணும்? அதுக்குதான் ஒரு வருஷம் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் வேணும் ஒரு வருஷமாக இருந்தாரு. ஆமா, ஒரு வருஷம் கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த உலகம் முழுக்கலாம் அவங்க வந்து தேவனுக்கு கீழ்ப்பதிலே காட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் தெரிஞ்சுறாரு? இந்த புது சிருஷ்டியில தங்களை புதுப்பித்துக் கொள்ள எவ்வளவு வருஷம் தெரிஞ்சுறாரு? ஒரு வருஷம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஒருவேளை நமக்குள்ள பலவீனங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க எல்லா சப்ஜெக்ட்ல பாக்க போறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. பலவீனங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பலவீனத்தை நான் கண்டிப்பா விடணும்ன்ற சிந்தனையில நாம் கர்த்தரை மன்னிப்பு கேட்கறது. கர்த்தர் நம்மை மன்னிக்கிற அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம கர்த்தரை ஜெபம் நமக்குள்ள தேவனே நான் பாவம் பண்ற தேவன் ரொட்டீன் ஜெபம். இது புரியுதுங்களா? ஆனா நாம் அந்த உண்மையான சத்தியம் கேட்டு இறுதியும் உடைக்கப்பட்டு கர்த்தரை போயிட்டு நான் இவ்வளவு பெரிய தவறை செஞ்சுட்டு இருந்தானா, இன்னைக்குதான் இந்த சகோதரன் பேர்ல சத்தியத்தின் எனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கறது. கர்த்தர் நம்மை மன்னிக்கிற அளவுக்கு அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அதுதான் சொல்றேன். என்ன ப்ராப்ளம் என்ன ஒரு வருஷத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கையை அடையாளப்படுத்துதான் இது. ஒருவேளை இந்த பாசோவரை ஒரு 12 தலைப்புகளாக நாம் பிரிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்க போகுதுதான் நம்முடைய பாடமாக அங்க இருக்க போகுதன்மான சகோதர சகோதரிகளே. இதத்தான் கர்த்தரேசு ஒரு வட்டமாக சபைக்கு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த 12 தலைப்புல பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் தலைப்பு, ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாஸ் ஓவர் மெடிடேஷன் நம்ம எதுக்கு நேராக அங்க வழி நடத்துது அப்படின்னு சொன்னா அது தகுதி உள்ளவர்களாக நாம் மாறணும். அதுக்காக தான் வழி நடத்துது. இந்த சிந்தையை கூட நமக்கு அங்க முக்கியம். ஏன்னா இந்த அழைப்பு விசேஷமானது. இந்த அழைப்பு எப்படிதான் கிடைச்சிருச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட மரணத்தின் மூலமாக. பாதிகளா இருந்த நம்ம தேவனுக்கு பண்ணிட்டியா என்ன என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நீதிமானாக என்ன பண்றோம்? நீதிமானாக என்ன படுறதுக்கு இது காரணம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். இவ்வளோ பயபக்தியான விஷயத்தை தான் வருஷத்துக்கு முறை அங்க ஒரு முறை நாம் அங்க கொண்டாடுறோம்மான சகோதர சகோதரி. சரி, ஒரு 12 தலைப்பா பிரிச்சு நாம் படிச்சு பாசவருக்கு தயாராகணும் அப்படின்னா முதல் தலைப்பு நீ யார் எழுதுவேன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு 12 தலைப்பா பிரிச்சு பார்த்தோம்னா முதல் தலைப்பு பாருங்க இந்த தெய்வீக அழைப்பை நம்ம எத்தனை ஒரு அழைப்புக்குள்ள ஒன்று கொண்டீங்களா, இந்த தெய்வீக அழைப்பை நாம் இன்னும் புரியவும் புரிஞ்சுக்கமா தேவனுடைய தெய்வீக அழைப்பை. போன வருஷம் பஸ்ட் அனுசரிக்கிறதுக்கும் இந்த வருஷம் பஸ்ட் அனுசரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? எதிர வித்தியாசம் இருக்குன்னா அழைப்பு இன்னும் பண்ண பண்ணிருக்கலாம். இது போதுமா? கண்டிப்பா பார்த்தாது. அதனால சொல்ற பாருங்க, இந்த தெய்வீக அழைப்பை நாம் இன்னும் புரியவும் அதில் நம்மை சீர்படுத்தி கொள்ள ஏதுவாக. ஒருவேளை இந்த தெய்வீக அழைப்பை தியானம் பண்ணக்குள்ள நம்மள்கிட்ட குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், ரினியூல் பண்ணிக்கலாம். என்னைக்கு பாஸ்வேர்ட்ல கை வைக்கிற அன்னைக்கு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. எப்ப ரினியூல் பண்ணிக்கலாம்? ஒன் இயர்ல உங்க இப்ப என்ன பண்ண போறேன்னா எல்லா செடியும் மறைச்சுக்கலாம். ஒன் இயர் நீங்க செடி பண்ண போறீங்க, நான் இன்னும் தேவனுடைய தெய்வீகத்துக்கு என்ன பண்ண போறேன், பாஸ்வேர்ட் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படி கணக்குல வச்சுக்கலாம். பாஸ்வேர்ட் ரொம்ப தூரத்துல இருக்குது. இந்த ஒன் இயர் நான் பண்ண போற செடி என்னன்னா இந்த தெய்வீக அழைப்பை நான் என்ன பண்ண போறேன், இன்னும் புரிஞ்சு கொள்ள போறேன். இப்படி புரிஞ்சு கொள்ளக்குள்ள என்கிட்ட ஏதாவது குறைகள் தகுதி இன்மைகள் காணப்பட்டால் உடனே நான் என்ன பண்ண போறேன், புதுப்பித்து கொள்ள போறேன். புதுப்பித்து கொள்றதுன்னா என்ன, லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், என்ன பண்றோம், ரினியூவல் பண்றோம். புரியுதுங்களா? ப்ராப்பரான ட்ராக்ல இல்ல அப்படின்னா ப்ராப்பரான ட்ராக்கு வரக்கூடிய ட்ரூத் தேவன் பைபிள்ல வச்சிருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இந்த அழைப்பை நம்ம எப்படினும் அதிகமா புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த அழைப்பை புரிந்து கொள்ளக்கூடிய தலைப்புகளை செலக்ட் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் நம்ம படிக்கக்குள்ள ஒருவேளை நாம் இந்த அழைப்புக்கு கொஞ்சம் தகுதி இல்லாதவர்களா காணப்பட்டா அந்த நிமிஷமே நீங்க என்ன பண்ணப்பட்டிருந்தோம், புதுப்பிக்கிறதுக்கு ஏதுவாக அங்க இருக்கா முதல் தலைப்பு. இதுக்கு வசனம் வாசிக்கணும் நம்ம ஆசைப்பட்டோம்னா மத்தேயு 26:27 வசனம். பாருங்க, ஒருவேளை இந்த அழைப்பு நம்ம சரியா புரிஞ்சு கொள்ள பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவர் கடந்த வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில கண்டிப்பா நான் இந்த பாஸ்வேர்ட் பங்கு பெற நான் யாரும் இல்லை. ஒருவேளை கத்தர் மன்னிப்பாரா கேள்வி வந்திருக்கா? எனக்கும் நிறைய கேள்வி வந்திருக்கு. பாஸ்வேர்ட் தப்பு கைக்கு வரக்குள்ள என்ன பண்ணுவோம், தகுதியா நம்ம தகுதியா இதுல நான் பானம் பண்ண முடியுமா, இதுல நான் தகுதியா வரலாம். வந்துட்டா கத்தருடைய வார்த்தை சொல்லுது புதுப்பிக்க முடியும். நீங்கள் எல்லோரும், இந்த எல்லோரும் யாருன்னா ஏதோ ஒரு கிறிஸ்தவ அமைப்பினருக்கு இந்த வார்த்தை சொல்லல, பலியினால் உடன்படிக்கை பண்ணின உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், பங்கு பெற முடியும். திருப்பி சொல்றோம், பாஸ்வேர்ட்ல கை வைக்கிறதுக்கு சொல்லுங்க. இந்த ஒரு வருட தியானம் நீங்க பண்றீங்க தெரியுங்களா? இந்த ஒரு வருட தியானம் பண்ணக்குள்ள உங்க வாழ்க்கையில ஏதாவது பலவீனங்கள், சோர்வுகள், வழியை விட்டு அப்படியே வெளியே போற சூழல்கள், நான் வாய்ப்பிலே இல்லாத மாதிரி சூழல், சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஜெபிக்க முடியாத சூழல், சப்ஜெக்ட் கேட்க முடியாத சூழல், ஒரு அழுத்தம் வந்திருக்கா, அந்த சமயத்துல உங்க இறுதி என்ன சொல்லுது, நீங்க வெரி குட், நீங்க அந்த பரமலைப்புக்கு தகுதி உள்ள மனுஷன் சொல்லுதா? அந்த மாதிரி சிந்தை வந்துச்சுன்னா வசனம் அதுக்கேற்ற தலைப்பை படிச்சுன்னா கண்டிப்பா சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம், பானம் தொடர்ந்து நீங்க பானம் பண்ணுவோம், ரொட்டீனா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ணிக்கலாம், புதுப்பிச்சு அங்க கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரியில இன்னொரு வசனம் கூட வாசிங்க, மத்தேயு 20:23 வசனம். என்ன சொல்றாரு அவர், அவர்களை, இந்த அவர் கத்ரா இயேசு கிறிஸ்து, அவர்களை அப்படின்னா யாரெல்லாம் சங்கீதம் 55 பலியினாலான உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, கண்டிப்பா என் பாத்திரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, குடிப்பீர்கள். குடிப்பீர்கள்னா குடிப்பீர்கள்னா அதான் சொன்னாங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு. அனோதினம் யார் அந்த ரொட்டினான வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் பாத்திரத்து குடிப்பீர்கள் அங்க சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாரு. இப்படி நீங்க கை வச்சிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பாஸ் ஓவர ஒரு நிர்ச்சி ஒரு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க என்ன பண்ணுவீங்க, நான் பெறும் என்ன நானும் அவர் பெற்ற ஸ்தானம் எது, அவர் பெற்ற கர்த்தருக்கு பெற்றுக்கிட்ட ஸ்தானம் எது, இல்ல வசனம் பாருங்க, அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க குறிப்பீங்க, நான் பெரும் ஸ்தானத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க பெறுவீங்களா, இந்த நான் பெரும் ஸ்தானம் என்ன சரிங்க, வலது பாரு சிஸ்டர், அப்புறம் வேற சிஸ்டர், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஒரு வருஷம் நீங்க கரெக்டா சத்தியத்தின் படி நடந்தீங்கன்னா, நான் நடந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் கரெக்டா சத்தியத்தின் படி வாழ்ந்த அந்த கடைசி நாட்கள் எனக்கு என்ன சம்பவம், ஒரு ஸ்நானம் கிடைச்சிச்சு எனக்கு, ஒரு ஸ்தானம். என்ன ஸ்தானம்னா அவமானத்தின் ஸ்நானம். இங்க புரியுதுங்களா, நான் பெற்ற ஸ்தானம் என்னன்னா பைபிள் நீங்களே பாருங்க. இதுல குறிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, கிறிஸ்திய சிலை தேவ மனதாய் பின்பற்றுகிற யாவரும் புரியுதுங்களா உங்களுக்கு. அப்ப யாரு ஒரு வருஷம் இந்த பாத்திரம் கரெக்டா நடந்தாங்கன்னா உலகம் அவங்களுக்கு பாத்திரம் கிடையாது பாத்திரங்களா, கண்டிப்பா அவங்க எதை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க கடந்து போவாங்க. அதான் சொல்றாரு இன்னொரு முறை வசனம் படிங்க சார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு, நான் பெரும் ஸ்நானத்தை அவமானத்தை கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி தெரியுங்க, ஆனா இந்த பர்மவர்த்த உட்கார செய்த பொறுப்பு யாரு கிடையாது அப்படின்னா இந்த ஸ்நானம் என்ன சார்ந்த குறித்து பேசிட்டு உபத்ரவம் பாதுள்ள மரணம் அதை குறித்து அங்க பேசிட்டு இருக்காரு. கீழே படிங்க, அப்போ பத்தாவை குறித்ததான தியானங்கள் ஏறோ அப்படின்னு சொல்லி இந்த தெய்வீக அழைப்பை நான் இன்னும் புரியணும். அது தெய்வீக அழைப்பை நான் புரிந்து கொள்ற சமயத்துல கண்டிப்பா என் வாழ்க்கையில கடந்த வருஷம் அதாவது கடந்த நாட்கள் நான் செஞ்சிட்ட காரியங்கள் கண்டிப்பா இந்த அழைப்புக்குரிய காரியம் இல்ல, அதனால கண்டிப்பா என்ன பண்ணணும், நான் தவறிவிட்டேன்னு தெரிஞ்சா புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளான சத்தியங்களை தியானிக்கணும். இதுதான் முதல் தலைப்பு. புரிஞ்சுட்டு கஷ்டமா இருக்குதா, ஒரு டாபிக் செலக்ட் பண்றீங்க இந்த பாஸ்வேர்ட்ல இருந்து அடுத்த பாஸ்வேர்டுக்குள்ள, அந்த டாபிக் எப்பேற்பட்ட டாபிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் அமைச்சார் ஒரு தர்ம அழைப்பு, அந்த அழைப்பை குறித்து இன்னும் தியானிக்கணும். அது தியானிச்சதான அந்த தலைப்புல ஏதாவது குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை சீர்படுத்த வண்ணமாக இருக்கும். இது நம்மளால முடியுமா, கண்டிப்பா முடியும். அது என்ன சொன்னாரு, யூ வில், உங்களால் கூடும். அவர் என்ன பண்ணாரு, நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்களா, இது ரோமன் கத்தோலிக்கல ரொம்ப அழகா இருக்கு, நான் பருகும் துன்ப சின்னத்தில் நீங்களும் என்ன பண்ணுவீங்க பருகிறீர்கள். அதங்க சொல்லிட்டார். இப்ப இரண்டாவது தலைப்புக்குள்ளாக போகலாமன் சகோதர சகோதரிகளே, இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை இன்னும் அறியவும் இன்னும் தியானிக்கவும் அப்புறம் தெரிவிக்கவும் ஏதுவான சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். இயேசு கிறிஸ்துவைய மரணத்தை குறித்து அதிகமான மனம் பண்ணியிருக்கிறோம், தியானம் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போறோம், அதுக்குள்ள ரகசியங்கள் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம பார்க்க போறோம். அது எந்த அதிகாரம்னா ஏசியா 53வது அதிகாரம் தலைப்பு, இரண்டாவது தலைப்பு நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை இன்னும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும், டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், உங்க பாஸ் ஓவர்ல உங்க தகுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட், ஒவ்வொரு நியூக்ளியேஷனுக்கும் முக்கியமான சப்ஜெக்ட். அப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தலைப்பு பரமழைப்பு குறித்து தான காரியம், ரெண்டாவது கர்த்தரேசுடைய பாடு மரணத்தை இன்னும் ஏன் இன்னும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் போதுமா, இன்னும் தெரியவும் அப்புறம் தியானிக்கவும் அறிவிக்கவும் ஏதுவாக. அப்ப நம்ம கர்த்தரேசுடைய மரணத்தை என்ன பண்றோம், நம்ம வருதுக்கு முன்னாடி என்ன சீதி ஓடி செஞ்சு பார்த்துக்கா, எதுக்காக பாத்தீங்கன்னா எதுக்காக வந்தாரு, என்னன்னா அடிப்பட்ட அப்ப நம்ம தியானிக்கிறோம். அதிகாரம் அதை நம்ம வாசிக்கலாம், இந்த அவனுக்கு என்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை வரணும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவருக்கு அப்படின்ற வார்த்தை வரணும். நெக்ஸ்ட் என்னது, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தர் அழகானவரா இல்லையா, பூரணா 53வது அதிகாரத்துல அழகு அவருக்கு அழகு பண்ணி சொன்னாங்க. இதுதான் நம்ம பழைய வருஷத்துடைய தியானம், இந்த வருஷத்துடைய தியானம் அதுக்கு அதை பற்றி நீங்க பேசல, எதை பற்றி பேசல, அவர் அடிச்சிட்டாங்க கண்ண வந்து ஒரு முள்ளு குத்திருச்சு வீடு வச்சுட்டாங்க அதை பார்த்த நல்லா இருக்குது. அந்த நீதி இந்த வசனம் சொல்லுங்க, படிங்க திருப்பி திருப்பி படிங்க, இல்ல இல்ல சரி அவருக்கு ஆ கரெக்டா இது அடிக்க வச்சு ஃபுல்லா எழு ஏசுக்கிறிஸ்துடைய சரீரத்துல ஃபுல்லா பாட குடிச்சுட்டாங்க. பாட குடிச்சு முழுகிறத வச்சு சிவப்பான அங்கியை போட்டு நேர பிலாத்து முன்னாடி நிறுத்துறாங்க. பிலாத்து என்ன வார்த்தை சொன்னாரு? Behold this man. அது அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் ராஜாவா? இவ்ளோ அடி அவருடைய அந்த புயம், அவர் நிக்கிறது, அவருடைய கான்சென்ட்ரேஷன், அவருடைய பார்வை யாரையே பயமுத்திருச்சு. அதனால்தான் யூதுடைய ராஜா என்று கிரேக்க எபிரேய லத்தீன் மொழி என்ன பண்ணாருங்க, எழுதி விட்டு மாறி விட்டார். யாரு இஸ்ரேல எந்த ராஜாவும் தன் சாந்தத்துல உன்னத்துக்கு ராஜா பட்டம் கொடுத்த சரித்திரமே கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது பதிங்க, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை வசந்த புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது யாருடைய பார்வையிலனா சிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு இவரு ராஜா, யாருக்கு தெரியல அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு அவங்களுடைய பார்வை. இது வந்து ரெண்டு மூணு ஆங்கிள் கேமரா திருப்பி திருப்பி தேவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. கீழே படிங்களா, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம்னா யார் மறைச்சுட்டா? பாருப்பா இந்த மனுஷன் ஒரு குற்றத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி பிலாத்து சொன்ன என்ன பண்ணிட்டாங்க? அதான் யாரு யூதர்கள் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நாமோ அவர் தேவனால் பாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தினார் என்று அதுல யார் பண்ணத கன்ஃபார்ம் தானே? நல்லா கேளுங்க வசந்த் என்ன சொல்றாரு, தேவன் அப்படி பண்ணிட்டான்னு நினைச்சோம் ஆனா யார் பண்ணல? இந்த வசந்த் பத்தி விளக்கம் இதை மாத்திரம் மைண்ட் வச்சு. ரெண்டாவது கர்த்தரேசு வாங்கிட்டாரு ஒவ்வொரு அடி யாருக்காக? இதுதாங்க உலக கிறிஸ்தவர் சொல்றாங்க, இது நம்ம தியானம் கிடையாது. நம்முடைய தியானம் என்னன்னா தேவனுடைய நீதி சொல்லுது ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன், நியாயமா ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் மறைச்சா போதுமே, ஏன் இவ்வளோ அடி இவ்வளோ முன்முடி வைக்கணும், ஏன் அந்த சிவப்பான அங்கியை போட்டு உன்னை கொட்டினது யாரு? இதெல்லாம் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கா? இதெல்லாம் நிறைவேறணும் இருக்கா? புரியுதுங்களா? ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக கர்த்தரே சரி வாங்கினாரா? தேவனுடைய நீதி சொல்லுது ஒரு ஜீவனுக்கு மறிச்சா போதும், கர்த்தரேசு தன் ஜீவனை கொடுத்தா போதும். சிலுவை என்று அவமானமான சின்னம், அந்த சின்ன அந்த அவமானமான சின்னத்தை தன் வாழ்க்கையில சுமந்து கடைசி தன் ஜீவன் விட்டாரு. எதுக்காக? எதுக்காக? ஒட்டுமொத்த திருப்பி சொல்றேன், ஒட்டுமொத்த மனுக்குவத்துக்காக கர்த்தரேசு மறிச்சா போதும். ஏன் இவ்வளவு பாடுகள், எவ்வளோ ஏன் இவ்வளவு அவமானம்? ஏன்னா கர்த்தரேசு இந்த பாவது மரணத்துக்கு மேல சொல்றாரு, பிதாவே எனக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க. அதான் சீசர்லாம் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் தமிழ் தான் ஜீவன போல குமார் என்ன பண்ணிருக்காரு அருள் செஞ்சுக்காரு. முன்னாடி எல்லாம் பேசி வந்து கடைசி சொல்றாரு, நீங்க எனக்கு ஆதியில என்ன ஸ்தானத்துல வச்சிருந்தீங்களோ அந்த ஸ்தானத்துக்கு எனக்கு கொண்டு போனா என்ன ஸ்தானம்? ஆனா பிதா சொல்றாரு, இல்ல மகனே உங்க எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர போற? தன்னில் தானே ஜீவன். இந்த தன்னில் தானே ஜீவன் அப்படின்னா நீங்க தான் முதல் பொது புது சிருஷ்டிக்கு தேவன் பண்ணாரு டிசைனு ஃபுல்லா அடிப்படுத்து அடிப்படணும். மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல அவர் இருக்கும். இது மனுக்கு மீட்புக்காக கிடையாது, அவருடைய புது சிருஷ்டிக்கே ஒரு தான ட்ரையல். இவ்வளவு தியானம் ஜஸ்ட் உங்க காட்டுறது குறித்து நிறைய பேசினா சப்ஜெக்ட் இதுக்குள்ளேயே நம்ம போயிடும். ரெண்டாவது சொல்றாரு, நாம் நாம் பாருங்க நம்முடைய துக்கங்களை சுமந்தார். படிங்க, இந்த வசந்த மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப யாரு இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு? அடுத்தது படிங்க, இருங்க படிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் ட்ரான்ஸன் சாக்ரிஃபைஸ். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, திறந்திருந்தாருமா? எவ்வளவு விஷயம் திறக்கவில்லை, கீழே என்னது யாரு கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாய் பத்து வசனம் படித்தோம். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று இங்க சொல்றாரு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை இந்த ஒரு பேரா மாத்திரம் நீங்க மார்க் பண்ணி படுத்தீங்கன்னா ஒரு முதல் புது சிருஷ்டிக்கு உரிதான சோதனை யாருக்குள்ள இருந்துச்சு கர்த்தரே கீழே படிச்சிருந்து சார். மறிக்கல எதுக்கு மறிச்சார்னா அவருடைய மரணத்தை தியானிக்க. அடுத்த பாயிண்ட் சொன்னீங்களா அவருடைய மரணத்தை நம்ம கர்த்தருடைய இரண்டாவது பாயிண்ட் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை இன்னும் அறியணும். எதுக்கு இன்னும் அறியணும்? இந்த இன்னும் அறியணும்னா கண்டிப்பா அவருக்கு பாடு மரணத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். தியானிச்சா நீ என்ன பண்ணுனா தெரிவிக்கணும். அப்ப சொல்றாரு ரொம்ப அருமையான வார்த்தை, நீங்கள் அவருடைய மரணத்தை என்ன பண்றீங்க? தெரிவிக்கிறீர்கள். எத்தனை பேர் தெரிவிக்கிறோம்? தெரிவிக்கிறது என்னது? அவர் அடிப்படும் பொழுது வாய் என்ன பண்ண பார்த்தாரு? நம்ம அடிப்படக்குள்ள அடுத்த போன் நேரம் சுரேஷ் விஷயம் தெரியுங்களா பிரதர்? பிரதர் வந்தார் என்ன பண்றாரு தெரியுங்களா பிரதர்? அப்படின்னா கர்த்தருடைய பாடு மரணத்தை என்ன பண்ணும்? தியானம் பண்ணணும். அதுடைய ஆழமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனா என்ன பண்ணல? வாழ்க்கையில கடைபிடிக்கல. கடைபிடிக்கிறதுதான் அறிவிக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அறிவிக்கிறது என்னன்னா அந்த பாடு மரணத்தை இன்னும் அறிய இன்னும் தியானிக்க நம்ம வாழ்க்கையில தெரிவிக்கிறதுக்கு ஏதுவாக நம்ம சப்ஜெக்ட ஒரு வருஷம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கரெக்டா இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ஒழுங்கா நீங்க கரெக்டா ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, கர்த்தருடைய பாடு மரணத்தை நான் ஃபர்ஸ்ட் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதிகமா தியானிச்சேன்,
எப்படி தெரிவிச்சேன்
இந்த மாதிரி யாரு உணர்ந்து போய் பாத்திரம் கைவிக்கிறாங்களோ சரியான பாத்திரம், சரியான பாத்திரம் புரிஞ்சு கொண்டு பாத்திரம் என்ன பண்றாங்கன்னா கைவிக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அழைப்பை பற்றி, ரெண்டாவது கர்த்தருடைய பாடு மரணத்தை இன்னும் அறியணும், இன்னும் தியானிக்கணும். எதுக்கு? அறி தெரிவிக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் தெரிவிச்சிட்டோமா? அத நம்ம சொல்ல வேண்டாம். எனக்குள்ள இருக்க சுபாவ மாற்றங்கள் எனக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் பின்னாடி கிளை தலைப்புல வருது. இந்த ஒரு நிலை இருக்கணும். இதுதான் இரண்டாவது தலைப்பு. இப்ப மூன்றாவது தலைப்புக்குள்ள நாங்க போகலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப விசேஷமான தலைப்பு. நமக்கு வரும் பாடுகள் வேதனைகளுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சப்ஜெக்ட். பொதுவா நமக்கு பாடுகள் வேதனைகள் தான் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது பாடுகள்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதா? அந்த நியூ கிரியேஷனுக்கு கர்த்தேசு அந்த பாடுபடணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு முன்னாடியே கீழே சீசர் சொல்லிட்டார். மனுஷகுமார் எருசலேமுக்கு போவாரு. போனா என்ன பண்ணுவாங்க? மனுஷர் கையில அங்க புடிச்சிருவாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க? வாரினால அடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் சரத்தை சேர்ந்து என்ன சொன்னாரு? அந்த மாதிரி உங்க கூட ஒரு யாரோ ஒன்று சொல்லிருக்கிறாங்க. பாடு அப்படின்னா பாடு வேதனை நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. ஆனா உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டி. ஒரு வருட காலம் தியானிக்கணும். நமக்கு ஒரு பாடுகள் சோதனைகள் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக என்ன பண்ணோம்னா அங்க நம்ம பஸ்கா அதாவது இந்த சத்தியங்கள் என்ன பண்ணா நாம் தியானிக்க வேண்டியவர்களாக அங்கிருக்கணும். புரிஞ்சுங்களா? நமக்கு பாடுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கா? அப்ப சொல்றோம் கிறிஸ்தேசனை தேவமன்றை பின்பற்றுகிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருவன் என்ன என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் தன் செலவை எடுத்து. அப்போ கர்த்தேசனை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டுட்டா போதும். அடுத்த நாள் மார்னிங் டோர் நாட் சவுண்ட். யாரு நாபா சார் பாடு வந்திருக்கிறேன் இருக்கா இல்லைங்களா? இந்த பாடுகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வேதனைகள் ஏன் தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கறா அதனுடைய அவசியத்தை என்ன பண்ணணும் புரியல அப்படின்னு சொன்னா யார குறை சொல்லிடுவோம்? பொதுவா ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பரலோகத்துல இருந்து தேவன் வந்து சில தீர்மானங்களை அனுப்பி நம்ம காண சூழ்நிலை கொடுத்து அனுப்புற. இந்த இடத்துல பெரியநாயக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பைக்ல போகக்குள்ள என் மகனுக்கு விரோதமா இந்த மனுஷன் வருவார். என் மகன் என்ன சொல்லு காமிச்சாரு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. டெய்லி மேல போயிட்டு ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை குறிச்சு என்ன நினைக்கிறாங்க? சாதாரண விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. சாதி இது முக்கியமான போர் சமயத்துல மேல் வீட்டறையில உப்பரிகையில ஜாலியா உலாவிட்டு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இது ஜனங்களுக்கே தெரியாது. ஏன்னா சாதியோட அரண்மனை சாதி எங்க இருக்கிறாரு? தேவன் எங்க கொண்டு இருக்காரு? ஒருவேளை உயிர் தேர்தல சாதி வந்து இந்த மேட்ச ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் படிச்சாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும்? அப்ப நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுதா? ஒவ்வொரு செகண்ட் வாழ்ந்த வாழ்க்கை நித்தமும் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட தூதர்கள் தேவ சமூகத்தை என்ன பண்றாங்க? தரிசித்து கொண்டிருக்கிறாங்க. சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. சோ நமக்கு வரக்கிற பாடுகள்ல நாம் ஜெயிக்கணும்னா தோக்கணுமா? ஜெயிக்கணும்னா தியானம் பண்ணணும். அந்த பாடுகள் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நீங்க தியானங்கள் அங்க பண்ணுங்க. வசனம் கூட வாசிங்க. வசனம் வசனம் இன்னும் அதிகமா நமக்கு புரியும். ஒன்று பேதுரு 4:13 வசனம். ரொம்ப அழகா சொல்றாரு. கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க? அதனால கிறிஸ்துவுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் தலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால பாடுபட்டால் அவன் மிகப்பெரிய இந்த பாடுகள் நமக்கு இருக்குது. நல்லா இருந்தாங்க நேற்று வரைக்கும் கூட இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஏன் அந்த சிஸ்டர் இன்னும் இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம தியானம் பண்ணோம்னா யாருடைய அனுமதி பேர்ல பண்ணிருக்காங்க? யாருடைய அனுமதி பேர்ல? தேவனுடைய அனுமதி. இதோட அவசியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் கூட வாசிங்க. லூக்கா 9:23 வசனம். ஒருவன் கோதுமை கோதுமை மணியா இருந்தா ரொட்டி ஆகாது, யாரும் சாப்பிட முடியாது. திராட்சை பழம் பழமாவே ஐயோ என்ன டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா என்ன ஆக முடியாது? அப்படின்னா அது அதோட உண்மையான தன்மையை இழக்கணும். நம்ம கூட உண்மையான தன்மை என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு இது இருக்குது சொல்லவே கூடாது. தேவன் என்ன பண்ணிருவாரு? அரைச்சு பக்கா. அப்போ நமக்கு பாடுகள் அவசியமா? கோதுமைய நம்ம கோதுமையை மணியாக இருக்கணுமா? மாவா மாறணும். திராட்சை பழமாவே இருக்கணுமா? திராட்சை பழம் பிரச்சனை இல்ல, அதை போட்டு நசுக்கி கடைசி ஜூஸ், அந்த கொட்டை தனியா பிரிக்கணும், தோல் தனியா பிரிக்கணும். அப்ப நம்மளுடைய பாடுகளுடைய அவசியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் மூன்றாவது பாயிண்ட். இப்ப உங்களுக்கு பார்த்துடைய கோணம் புரிஞ்சிருக்கீங்களா? இப்ப நான்காவது தலைப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன அந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுயத்தை, அதாவது பிரிவிலேஜ், அதுக்கு என்ன சொல்லலாம், உரிமைகள். இந்த வசனத்து கூட வாசிங்க அந்த மூன்றாவது பாயிண்ட்க்கு, யோவான் 15:18. ரொம்ப பியூட்டிஃபுல், கண்டிப்பா விளக்கம் கொடுக்கணும். அப்போ மூன்றாவது தலைப்பு, நமக்கு ஒரு பாடுகள் வேதனையுடைய அவசியத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்வதற்கு ஏதுவா நம்ம தலைப்பு படிக்கணும். அப்படி படிக்கக்குள்ள சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தது என்றால், நான் கேக்குறேன், உங்க வீட்டு பக்கத்துல இருக்க உங்களுக்கு நல்லவங்க சொல்றாங்களா கெட்டவங்க சொல்றாங்களா? உண்மையை சொல்லுங்க, நல்லா கேட்கும். அப்படி சொல்றாங்களா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க? கண்டிப்பா எங்க வீட்டு பக்கத்துல கேட்டீங்களா என்னென்ன சொல்றாங்க? பாருங்க, வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கேட் பாருங்க, நல்லவங்க சொல்றாங்களா கெட்டவங்க சொல்றாங்களா? சார் நல்லவன் தான் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்க கேட்டீங்கன்னா வராங்க, அவங்க பாட்டுக்கு சர்ச்சைக்கு போறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பிண்டி காசு கூட கை தட்டி ரொம்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட கிடையாது. வருதுன்னு தெரியுதுல, அவனும் ஒரு பேக் எடுத்து நேரம் குடும்பமா போயிடுறாங்க, 2-3 மணி நேரம் வீடு கூட்டியே இருக்கும், திருப்பி வராங்க, திருப்பி 6 மணிக்கு போயிடுறாங்க. நல்லவங்க சொல்றாங்களா கெட்டவங்க சொல்றாங்களா? அவங்க நம்மளை பகைக்குவாங்களா? அப்படின்னா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? உலகம் உங்களை பகைத்ததென்றால், எந்த உலகத்தை குறித்து பேசுறாரு? இந்த உலகம். எந்த உலகம்? இந்த உலகம். ஏன்னா அதுக்கு ஐந்து விளக்கமா கீழே சொல்றாரு. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யார பகைச்சிச்சு, என்ன பகைச்சிச்சு? கைமேஷா ஒண்ணு பரவாயில்ல, முடிச்சிடலாம். அப்போ என்ன பகைச்சிச்சு அப்படின்னா, எப்படி பகைச்சிச்சுன்னா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ அவரு கூட தான் இருந்த சேச்ச, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறது எந்த உலகம்? அதுதான் ஸ்பிரிச்சுவல். நீங்க புரிஞ்சுங்களா? அப்போ பகை எங்க இருக்குது? பாடுகள் எங்க இருக்குது? வேதனைகள் எங்க இருக்குது? எங்க ஜெயிக்கணும்? வெளியே ஜெயிச்சுருவாங்க. வெளியே யாராவது ஒருத்தர் நம்ம பேசுற சப்ஜெக்ட் பத்தி தப்பா பேசுற பெருமையா வந்து சொல்லுவோம். விஷயம் தெரியுங்களா, நான் சப்ஜெக்ட் பேசுறது காசு வந்து இந்த மாதிரி என்ன பேசிட்டு இருந்தது, அவமானமா பேசியிருப்பாரு. அதை என்ன சொல்லுவோம், நம்ம சகோதரர் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை என்ன பண்றது இல்ல. ஆனா தேவன் வெளியே வச்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, எங்க வச்சா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு? பேதுரு யாரை மறுதளிக்கணும்? காவலிலும் சாவலிலும் சாவிலும் உங்களை பின்பற்றுவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கணும். யூதா என்ன பண்ணணும்? காட்டி கொடுக்கணும். எப்பவுமே கூட இருந்த சீசர்கள் அவர் வந்து மறுதளிச்சு என்ன பண்ணணும், ஆனாலும் யார் நிக்கணும்? அதே போல நமக்குள்ள எல்லாம் போயிட்டோம், நம்ம நிக்கணும். இதுக்காகத்தான் இந்த மூன்றாவது பாயிண்ட். நானாவது பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சுயத்தை, பிரிவிலேஜ், உரிமைகளை நாம் பலியாக்குறதுக்கு வந்திருக்கோமா இல்லையா? நம்முடைய உரிமைகளை நம்ம பலியாக்கணுமா? நம்முடைய பிரிவிலேஜ் சொல்றது இல்ல, அதை பலியாக்க வேண்டியது அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம சத்தியங்களை தியானிக்கணும். அதாவது முடியுமா, நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுப்போமா? கொடுப்போமாலே நமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குது இல்ல? நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். எக்லீசியாலேயே நமக்கு சில கொடுக்க வேண்டிய உரிமைகள், அது நம்முடைய பிரிவிலேஜ், நம்முடைய உரிமைகள். அந்த உரிமையை ஒருத்தர் கொடுக்கணும், ஒண்ணும் வேண்டாம். எக்லீசியால மீட்டிங் நடக்குது, எல்லாத்துக்கும் சொல்லி எக்ஸ்ட் ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கு மாத்திரம் சொல்லுங்க, புரியுதா? எப்படி இருக்கும்? பரவாயில்ல புரியுது, சொல்லா பரவாயில்ல, நான் மீட்டிங் போயிருவேன் சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் சொல்லிருக்காங்க பிரதர், இது பர்பஸா என்ன பண்ணிருக்காங்க, என்னுடைய உரிமை என்ன பண்ணிருக்காங்க, புரிந்து கொடுத்துக்கத்தக்கதான காரியத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? இதுக்கு ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தரேசு கெட்டமையில ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க, இவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்ல. பேதுரு என்ன பண்றாரு, மெய்காப்பாளன் போல தன் பட்டயத்தை உருவி மல்குசோடக்காக என்ன பண்றாரு, வெரி குட் பேதுரு, நான் கூட பட்டயத்தை மறந்துட்டான், நீ கரெக்டா கூட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரிமையை கர்த்தரேசு என்ன பண்ணல, பயன்படுத்தல. நமக்கு கூட இருக்கிற உரிமைகளை பலியாக்க வேண்டிய அவசியத்துக்கு ஏதுவான சத்தியங்களை தியானம் பண்ணிருக்கோமா? கடந்த ஒரு வருடங்களாக உங்களுடைய உரிமைகளை நீங்க பலி செலுத்திருக்கீங்களா? உங்களை ஒரு பொருத்தன்னு நீங்க நினைக்காம வாழ்ந்துருக்கீங்களா? மற்றவங்க என்னை காட்டிலும் ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாத்த காட்டிலும் நான் தான் ரொம்ப கெட்டவேன்னு உணர்ந்துருக்கீங்களா? உணர்ந்திருந்தா பாசம் உள்ள கை வைங்க. அதான் இங்க சொல்றாரு, வசனம் வாசிங்க. மத்தேயு 26 அதிகாரம் 52-53. இப்பதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரிவிலேஜ் காண்பிக்கிறார். என்னுடைய உரிமைகள், என்னுடைய உரிமைகள் எந்த அளவு குறித்து தெரியுமா? எல்லாமே எங்க இருந்தாங்க தெரியுமா? தேவ தூதர்கள் அதை காட்சி கொஞ்சம் அப்படியே கற்பனை. ஜெத்தமனையில கர்த்தரேசு அடிக்கக்குள்ள எல்லா தேவ தூதர்களும் கை கட்டப்பட்டு அப்படியே நிக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. யார் தங்களை சிருஷ்டித்த பிரதான தூதன் யாரு? சும்மா எறும்பு விட சின்னதா இருக்க மனுஷன் போட்டு என்ன பண்றாரு? தேவ தூதர்லாம் எங்க இருக்கிறாங்க? ஜெத்தமனையில புடை சூழ்நிலை நின்று இருக்கிறாங்க. இவர் அப்பா என்ன முடிவப்பா அப்படின்னு கண் காட்டின்தான். நமக்கு தேவதூதர் இருந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார் தெரியல, நம்மளை விட்டு நம்ம தேவதூதர்கள் ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. அப்பதான் ஜீவன் போகும். இந்த சூழல் யாருக்கு போச்சு? அங்க கூட தன்னுடைய உரிமைகளை கர்த்தேசு பயன்படுத்தல. நம்ம கூட ஒரு வருஷம் காலம் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில நம்முடைய உரிமைகளை பயன்படுத்த கூடாது. யாருக்கு எதுக்காக போராடி இருக்க கூடாது? உரிமைக்காக போற எத்தனை முறை போராடி இருக்கிறோம், எத்தனை முறை நம்ம அதை கண்டிப்பா போராடவே கூடாது. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் நான் பேசிட்டு போறோம், நீங்க திருப்பி தியானம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களை ஒரு 1 lakh 40 crore மாத்தக்கூடிய சப்ஜெக்ட். இதை மறந்துடாதீங்க. அப்ப கர்த்தேசு தன்னுடைய உரிமை என்ன பண்ணல, பயன்படுத்தல. அப்போ ஒரு வருஷ காலமாக கூட நாம் எந்த வகையில சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்? உண்மையிலே உரிமையில என்ன பண்ண வந்திருக்கிறேன், பலி செலுத்த வந்திருக்கிறேன். கட்ட பலி செலுத்திட்டீங்க, ஆமா செலுத்திட்டேன், என்ன அடையாளம்? பாச கை அடுத்த வருஷம் கூட வாசிங்க. லூக்கா 9:23. அப்ப பாக்குறோம், தன்னைத்தான் என்ன பண்ணணும், தரிசனம் அப்படின்னா நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குற வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிக்கணும், வாழ்ந்துருக்கணும். இதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப 5வது பாயிண்ட் நம்ம போகலாம். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தரேசு நீங்க நம்ம கூலி பண்ணிட்டு இருக்கிறாரா? கூலி பண்ணிட்டாரா? பண்ணிட்டு இருக்கிறாரா? என்ன கூலி பண்ணிட்டு இருக்கிறாரு? அதுதான் அந்த 5வது பாயிண்ட். அந்த மன சகோதர சகோதரியே, கர்த்தரேசு இப்பொழுது நமக்காக செய்யும் ஊழியத்தை உணர்வதற்கு ஏதுவான சப்ஜெக்ட் நம்ம தியானம் பண்ணணும். மிக முக்கியமான ஊழியம் அட்வொகேட் மினிஸ்ட்ரி. இந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரி குறித்து அவர் எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, உங்களுக்குள்ள துணிகரமான பாவம் இருக்கா? விட முடியாத பாவம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஓபனா பேசலாம். கண்டிப்பா இந்த பாவம் வந்து எத்தனையோ முறை போராடி பார்த்துட்டு அழுத்து பார்த்துட்டேன், என்ன மேற்கொள்ளவே முடியல. சிம்பிளா நீங்க ஒரு லாஜிக் சொல்லிக்கிறோம், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாவத்தை நீங்க திரும்பிய பார்க்க வந்து. ஏன்னா கர்த்தர் அப்படியே கேட்ட முடியும். ஒருத்தர் துரிகரமான பாவம் செய்யறாரு, இந்த பாவம் இங்க செஞ்சாரு, இதனுடைய பலன் என்னன்னா, வசனம் சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், சுரேஷ் பிரதர்ஸ்தான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்ப சுரேஷ் பிரதருடைய பொன் அவங்க காலேஜில் ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. சுரேஷ் பிரதரை கூப்பிட்டு காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடி, எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடி எச்சம் தர குறைவா பேசணும். என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம்? இப்படிதான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கா? இந்த மாதிரி தான் புள்ளைய வளர்த்து, இந்த மாதிரி தான் புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு கேட்கக்குள்ள சுரேஷ் பிரதர் என்ன பண்றாரு, சாலகுனுக்கு தட்டாம நின்றுக்கிறார். எல்லாம் திட்டுவாங்க, உங்களால தான் என்னுடைய பிள்ளை கூட கெட்டுச்சுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. இது யார் பார்த்து திட்டுறா? திருப்பி அவனியா அந்த தப்பு பண்ணுமா? உண்மையான மகன், உண்மையான மகள் நான் பண்ண தப்புக்காக என்னுடைய தகப்பனார் இவ்வளோ அவமானப்படுறாரா அப்படின்னு நினைச்சா திருப்பி தப்பு பண்ணுவாங்களா? நான் துணிகரமான பாவம் பண்றேன், இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தேசு எனக்காக போய் பிதாவுக்கு போய் மன்னிப்பு கேட்கிறான்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா பாவம்ன்ற சிந்தனை வருமா? இந்த மாதிரி ஏதுவா நீங்க ஒரு வருஷம் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா பாவத்து கூட எதிர்த்து போராடுறவங்களா இருப்பீங்க. என்னைக்கு பாவத்து கூட எதிர்த்து ஒருத்தர் போராட ஆரம்பிக்கிறாரோ கண்டிப்பா அவர் என்ன பண்ணிடுவாரு, ஜெயம் கொள்கிறவரா அங்க மாறிவரு. வசனம் கூட வாசிங்க, லூக்கா 22 அதிகாரம் 31-32. அவருக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு வேளை கடந்த ஒரு வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு செஞ்ச தப்புக்கு கத்தராக ஏற்றுட்டு சொல்லி அட்வொகேட் ஊழியம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அட்வொகேட் நம்ம செஞ்ச வாழ்க்கைக்கு ஏற்று கட்டு மாத்திரம் அட்வொகேட் ஊழியம் பண்ணல, இல்ல சொல்றதே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்போ கடந்த ஒரு வருஷம் கத்திரேசு எனக்கு செய்யற ஊழியத்தை உணர்ந்துருக்கா, அவர் சரியான ஊழியத்தை செஞ்சாரு. அந்த ஊழியத்தை என்ன பண்ணிட்டேன் நானு, அவர் அட்வொகேட் ஊழியம் செஞ்சா என்ன பண்ணிட்டாரு, ஒரு கொலை குற்றவாளி ஒரு அட்வொகேட் திறமையா வாதாடி அவர் விருதுல ஆக்கிட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், இந்த சந்தோஷம் நம்ம திருப்பி அவர் போய் கொலை பண்ணிட்டு போய் எனக்கு வச்சு இருக்காரு இன்னொரு கொலை பண்ணுவேன்னு சொல்லுவாரா. நல்லா பாருங்க, இந்த குற்றவாளிகள்லாம் பாருங்க, எப்படியாவது என்ன காப்பாத்திதான் போதும், இதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டேன். இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். கத்திரேசன் நமக்காக செய்யற ஊழியங்களை ஒரு வருஷம் தியானம் பண்ணீங்களா, மோசம் பண்ணிருக்கீங்களா, தப்பு பண்ணக்குள்ள ஒரு துணிகரமான பாவத்தை நீங்க தனிமையில செய்யறீங்க, செய்யக்குள்ள அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, கத்திரேசைய பிதா கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா தப்பு செய்வோமா, செய்வாங்களா? இந்த ஊழியத்தை நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். அஞ்சாவது, ஆறாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பலியின் ஜீவியம் மேம்பட ஏதுவாக. போன வருஷம் நான் என்ன ஊழியம் செஞ்சனோ அதை விட இந்த வருஷம் ஊழியம் என்ன பண்ணிட்டேன், இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதுவான சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல பிரதர்? போன வருஷம் நீங்க இந்த சத்தியத்துக்கு வந்த புதுசா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன பண்ணிருந்தேன், இப்ப என்ன பண்றது இல்ல, ஆக்சுவலி ரிவர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி பலியின் ஜீவியம் மேம்படத்தக்கதாக சத்தியம் படிக்கிறது விட்டுட்டு என்ன பண்றது, கொஞ்சம் தலை வலிக்கல பாருங்க, இதெல்லாம் தெளிவீனம், இதுல கட் பண்ணிட்டு இன்னும் நான் என்ன பண்ணி சொல்லணும், இன்னும் ஆக்சுவலி இது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன்ல சொல்லிருக்கோம், சொல்லிருக்கோமா இல்லைங்களா, தண்ணிக்குள்ள போய் நீயும் இந்த சத்தியத்தை ஃபுல்லா ஏத்துக்கிட்டீங்களா, ஆமா ஏத்துக்கிட்டீங்களா. பரிசுத்தாவை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியுமா, இது பிதாவினத்திலும் குமாரத்திலும் பொறுப்புகிற வல்லமை தெரியுமா, தெரியும். ஒன்றான மேய்தவன் ஒருத்தருக்கார் ஒத்துக்கிறீங்களா, ஆ ஒத்துக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைய அவருடைய ஊழியத்துக்காக நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா, எங்க சொன்னோம், இங்க சொன்னோம், எங்க இருந்து சொல்லணும், இங்க இருந்து சொல்லணும். எப்போ நீங்க அதை உடன்படிக்கை பண்ணிட்டீங்களோ தேவன் உங்க எப்படி பாக்குறாரு, எப்படி பாக்குறாரு, சங்கீதம் 55 அவர் ஏதாவது தப்பு இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி பாக்குறாரு, இன்னைக்கு ஒரு சகோதரன் நம்ம வந்து பேசினா கூட பரிசுத்தவான்களே பேசவே பேசுறீங்களா, நம்ம பரிசுத்தவானுக்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமா, பரிசுத்தவானுக்கு உண்ட வாழ்க்கை என்ன அப்படின்னா பலியினால் தான் பண்ண உடன்படிக்கைய அனுதினமும் டே பை டே பை டே இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி பண்ணி. ஆக்சுவலி பாருங்க, இத கரெக்ட் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா யார்த்த கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கர்த்தரேசத்தை கத்துக்கலாம். கர்த்தரேசு மறிக்கணும் திருதிப்புல ஒரு நாள் கிடையாது, அவர் ஸ்டார்ட் பண்ணாரு யோர்தான்ல மறிக்க முடிச்சாரு கல்வாரியில. அதாவது கர்த்தரேசு வாழ்ந்த வாழ்க்கை அனுதினம் அவர் எதுக்கு நேரம் நடத்தணும், நம்ம வாழ்ற வாழ்க்கை அனுதினம் நம்ம எதுக்கு நேரம் நடத்திட்டு இருக்குது, மறிக்கிறமா நடத்திருக்கா, இல்ல இன்னும் இல்ல பரவாயில்ல இப்ப கொஞ்சம் நல்லா இப்ப கொஞ்சம் அது என்ன சொல்லுது பாடி புரியுது உங்களுக்கு பாயிண்ட், கர்த்தரேசுக்கு மைனஸ் நமக்கு இல்ல பிரதர், ஃபர்ஸ்ட் எல்லாம் பரவாயில்ல பிரதர், கொஞ்சம் ஒல்லியா இருந்த பிரதர், இப்ப ஒண்ணு வேலை இல்ல பிரதர், என்ன பண்றது செக் பண்ணுங்க, சீரியஸ். பலியின் ஜீவியம் இல்லாம இந்த உடன்படிக்கை யாரும் நிறைவேற்றி முடிக்க முடியவே முடியாது. அதனால சொல்றாரு பலியினால் இன்னொரு உடன்படிக்கை பண்ணினா பரிசுத்தவான்கள், பலினா தனி டாபிக் நீங்க செலக்ட் பண்ணுங்க, எதுதான் நான் பலி செலுத்தணும், இந்த டைம் நான் நேரத்தை பலி செஞ்சிருக்கேன், செல்வத்தை பலி செஞ்சிருக்கேன், செல்வாக்க பலி செஞ்சிருக்கேன், என் ஆரோக்கியத்தை பலி செஞ்சிருக்கேன், எனக்கு இருக்க காரை பலி செஞ்சிருக்கேன், எனக்கு இருக்க பொருள் எல்லாத்தையுமே நான் பலி செஞ்சிருக்கேன் இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தை என்னுடைய பலி ஜீவமே இருக்குது. யார் சொல்லணும், சுரேஷ் பிரதர் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது, நான் யார பார்த்து சொல்லிடக்கூடாது, தேவன் பிரியப்படணும். ஆச்சாரிப்பு கூடாரத்துல அந்த சுகந்த தூப வருகத்தை ரெண்டு கைப்பிடி என்ன பண்ணணும், அதான் சொல்றாரு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவோ முழு பலத்தோடு செய், அதுதான் கான்சன்ட்ரேஷன், ஃபுல்லி கான்சன்ட்ரேஷன். அவங்களுடைய கண் இது ஒரு ஆங்கிள், இதுக்குள்ள இன்னொரு கிளை தலைப்பை எடுத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டி உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க கண், இந்த கண் சத்தியத்தை மாத்திரம் பார்க்கும். இன்னைக்காவது அந்த மாதிரி நம்ம கண்ணு பாத்துருக்கா, அதே போக கொஞ்சம் அந்த கடைகள் இருக்கிற சாரீஸ் எல்லாம் சகோதரிகளுக்கு பார்க்கும். நல்ல ஒரு பைக் போனா கண்கள் எந்த கண் பார்க்கும்? எந்த கண்? சகோதர கண். புரியுது. நல்ல ஒரு கார் போனா என்ன கார்? இதுக்காக இந்த கண் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்குது. எதை மாத்திரம் பாக்குறதுக்கு? உலகத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்துச்சு, இதுக்கு மேல கண் எதை பார்க்காது. தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் பார்த்தோம். ஒருவேளை கடந்த வாரத்துல அந்த மாதிரி, கடந்த வருஷத்துல அந்த மாதிரி இல்லைன்னா இந்த வருஷம் நான் பிளான் பண்றேன். இந்த கண் யாருக்காக ஒப்பு கொடுக்க போறேன்? இந்த காது நிறைய சீரியல் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன பண்ண போறேன்? இந்த காதை கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன். இந்த கை உலகத்துக்காக நிறைய வேலை செஞ்சு, இந்த கை தேவனுக்காக வேலை செய்ய நான் பழக்க போறேன். இந்த கால் உலகத்துக்காக ஓடி நிறைய ஆசையை சம்பாதிச்சு, இந்த கால் யாருக்காக பயன்படுத்த போறேன்? யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பொருள் என்ன ஆகும் நம்மளுக்கு ஏன் தெரியல? அப்போ நம்முடைய சிந்தனை பலியின் ஜீவியம் மேம்படத்தக்கதாக ஒரு வருஷம் சரி பண்ணிருக்கு. சரி, கடந்த வருஷத்தோட இந்த வருஷம் உங்களுடைய பலியின் ஜீவியம் அதிகமா இருக்கா? என்ன அடையாளம்? பாஸ்வேர்ட்ல கை வச்சுனேன். இந்த மாதிரி சிந்தையில போய் பாஸ்வேர்ட்ல கை வச்சு, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஒரு ஹெவி. இந்த டைம் பாஸ்வேர்டு ரொம்ப என்ன சொல்றேன், எத்தனை நாள் தான் இருக்குது? ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி கேட்டு என்ன பண்ணிக்கலாம் பிராக்டிஸ். இப்ப வந்து 29 இருக்குது. பரவாயில்ல, தேவன் இனி கொடுக்கறாருனா கண்டிப்பா நீங்க உங்களால் பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணுங்க. முயற்சி முயற்சி கண்டிப்பா நம்மள பிளஸ் பண்ணுமான சகோதர சகோதரே. இதுக்கு வசனம் பாத்தீங்க, மார்க்கு 14:13-14 உள்ள வசனங்கள் பாருங்க. இந்த வசனம் வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனம் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இருக்க பியூட்டி நான் காட்ட போறேன். எப்படின்னா, 6வது தலைப்பு நம்முடைய பலியின் ஜீவியம் இன்னும் மேம்படத்தக்கதாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப கர்த்தரேசுடைய பலியின் ஜீவியம் எப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, பத்தாவுக்கு முன்னாடி எங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா பலியின் ஜீவியத்தை எவ்வளவு அட்வான்ஸ் ஆக பண்ணுவோம். இப்போ இந்த பலியின் ஜீவியம் பலியின் ஜீவியத்தோட முடிவுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை செஞ்சு வச்சுட்டு போகணும். என்னன்னா, நிழலான பஸ்காவை முடிச்சு நிஜமான பஸ்கா நான் தான் சொல்லி யாருக்கு சொல்லணும். ரொம்ப ஆசையா துடிச்சாருங்களா எப்போ இவங்க சீக்கிரம் வந்தாங்களோ அப்போத்துல இருந்து நான் தான் பஸ்கா நான் தான் பஸ்கா நான் தான் பஸ்கான்னு சொல்லுங்க. என்ன பண்ணாதான்? ஆனா சொல்ல முடியல. எப்பதான் சொல்லணும்? அதுக்கு என்ன பண்றாரு பாருங்க. என்ன படிங்க? என்ன பியூட்டி இதெல்லாம் வந்துட்டு நீ என்னப்பா பண்றது? ஃபர்ஸ்ட் அவர் வந்துருச்சு, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ரூம் ஏதாவது காலி இருந்தா பேசுறோம். நீ ஏதோ சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கேட்டாரா? எப்படி இருக்குது? சும்மா பிங் பாயிண்ட்ல வச்சிருந்த நேரப்போ ஒருத்தர் தண்ணி தூக்கிட்டு போயிட்டு பாரு. பின்னாடி எப்போ போதகர் அனுப்புறாரு சொல்லி என்ன விஷயம் கேட்பாரு? எங்க போதகர் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அனுப்பிக்கணும். நேர ஒரு மேல் வீட்டுக்காரைக்கு கூட்டு போயிருப்பாரு. அங்க போட்ட பெட்டுக்கிட்ட கிளீன் என்ன பண்ணிருக்கோம்? இன்னைக்கு இந்த மாதிரி என்னைக்காக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றிருக்கோமா? கர்த்தரேசுடைய லைஃப்ல பாருங்க, ஆக்சுவலி மறிக்க போறாரு. மறிக்க போக்குள்ள தான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கீழே படிங்க. அவன் சொன்னபடியே கண்டு, அப்ப கர்த்தரேசு கான்சன்ட்ரேஷன் லைஃப் கடைசி நேரத்தில் யோசனை பண்ணாரா? யோசனை பாருங்க, நம்ம கூட வந்து கான்சன்ட்ரேஷன் லைஃப் அனோதினம் நம்முடைய பலியின் ஜீவியம் தொடர்ந்து நம்மளை வந்து என்ன ஆகணும்? ஆக்சுவலி இந்த லைஃப் அத்த சொல்றாரு, இந்த சத்தியமாக ஒருத்தர் தெரிஞ்சுட்டு அதுக்கு உகந்த வாழ்க்கை வாழாம ஒருத்தர் வாழ்றதுக்கு ஓப்பனா சொல்றோம். அப்படி வாழ்றதுக்கு சொல்லுங்க, அந்த 53 கிளாஸ் கேட்கக்கூடிய நோடிசிய கையில கிடைக்காமே இருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையை பலி செய்யாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வேஸ்ட். என்ன பண்ணிட்டு வந்தது இல்ல, எதுக்கு போய் 53 வார 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 53 வாரம் கேட்டு அதுக்கப்புறம் கடைசி சப்ஜெக்ட் ஞான ஸ்நானம் சப்ஜெக்ட் கேட்டு அதுக்கப்புறம் போய் இதுக்கு மேல எனக்கு ஒரு ஆசை வச்சு உடன்படிக்கப்பட்டு திருப்பி அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பண்ணிக்க வேண்டாம். அவ்வளவு முக்கியம் நம்முடைய பலியின் ஜீவியத்துல முன்னேற்றம். பலி ஜீவத்தை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? முன்னேறியா? இந்த வருஷம் பிளான் பண்ணுங்க முன்னேறதுக்கு. ஒருவேளை முன்னேறி இருந்தீங்கன்னா தேவனே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட பலி ஜீவியம் இருக்குது, முன்னேறி இருக்குது. என்ன அடையாளம்? பாஸ்வேர்ட்ல எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன்னா, பாஸ்வேர்ட்ல கை வைக்கக்குள்ள இந்த பாயிண்ட் எல்லாம் உங்க மைண்ட்ல அங்க வரணும். இது ஆறாவது பாயிண்ட். இப்ப ஏழாவது பாயிண்ட் போலாங்களா? ஏழாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம இதெல்லாம் குறித்து தியானிக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம் பாவங்களை குறித்து உணர மற்றும் தீமையான காரியங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு நம்மிடத்தில் அகற்றுவதற்கு ஏதுவாக சப்ஜெக்ட் தியானிக்கணும். புரியுதுங்களா? நம்முடைய பாவங்களை குறித்து உணர மற்றும் தீமையான காரியங்களை உணர்ந்து அதை என்ன பண்ணணும், அறிக்கையிட்டு அப்புறம் நம்ம இருந்து அகற்ற. புளிப்பு கேட்டிருக்கீங்க, புளிப்பை கண்டிப்பா என்ன பண்ணணும், என்ன புளிப்பு அகற்றுங்க, அதை அகற்றுறதுதான் கடைசி நாள் மூணு மாசத்துல அடுத்த நாள் பாஸ் ஆகும்னா இந்த நாள் ஒரு சகோதரன் சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்கு பொல்லாப்பு துர்குணம்ன்ற ஒரு புளிச்ச மாவு இதாக்கி உண்மையான மாவட்ட வெளியே நம்ம பண்ணிடலாம். இது எதுல நீங்களா இருக்குது, உடம்புல டக்குன்னு எடுங்க பாக்கலாம், ஒரே ஒரு நாள் கிளாஸ் எடுங்க பாக்கலாம். போன வாரம் சகோதரன் இந்த சப்ஜெக்ட் பேசினாரு, அதோட விட்டுட்டு அது சொல்லவே முடியாது. இது ருட்டீன் பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு மண்மான சகோதர சகோதரிகளே தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நான் வசனம் கூட வாசிங்க, ஒன்று கொதிகள் பத்தாம் அதிகாரம் 21-23 வசனங்கள் எப்படி எப்படி இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், என்ன பாத்துறோம், ராபோஜனும் திரவங்களா சொல்லுவாங்க, என்ன பாத்துறோம், தேவடி பாத்திரத்தை பானம் பண்ணிருக்கோமா, பண்ணிருக்கோமா, பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க பண்ணாதீங்களா, புரியுதா உங்களுக்கு சொல்றது, பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க என்ன பண்ணாதீங்களா, இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுதான் இந்த சப்ஜெக்ட். அதை நம்ம சரி பண்ணுவோம், கீழே படிங்க. அப்ப எத்தனை போஜனை பண்ணி இருக்குது, ஒரே போஜனை பண்ணிதான், அது எப்படி அனுசரிச்சுடாதீங்களா, அதை கர்த்தருடைய போஜன பந்தியாவே நீங்க அனுசரிங்க. யாருடைய போஜன பந்தியா அனுசரிச்சுங்க, பேய்களுடைய போஜன பந்தி அப்படின்னா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, உலகத்துக்கு ஒரு இச்சை இருக்குது, ஒரு வருஷம் ஃபுல்லா எப்படி கூட வாழலாம், வாழ்ந்துட்டு எப்படி என்ன கூட பண்ணலாம், பந்தியில கூட கை வைக்கலாம். புரியுது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு, ஏன்னா இவர் ஒரு வருஷம் காலம் எக்ஸாக்டா வரல, சகோதரன் கஷ்டம் வராது, சும்மா சொல்றேன் வரவே இல்லை. பார்த்த ஒரு சமயத்துல மாத்திரம் வந்து நானும் பார்த்த ஒண்ணு கலந்துக்கிறேன் சொன்னா, இன்னும் நீங்க எல்லாம் பங்கெடுக்கிறோன்னு சொல்லி கேட்க வயிற்றுதா உங்களுக்கு புரிஞ்ச மேட்ரு. அப்ப ஒரு வருட காலம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதுதான் சொல்றாரு கீழே படிங்க. இந்த வசனம் போதும், இந்த வசனம் நம்ம பைபிள் ரொம்ப தெளிவு கிடையாது. இதுடைய ஒரிஜினாலிட்டி ட்ரூத் ரோமன் கத்தோலிக் பைபிள் ஒழுங்கு படிக்கலாங்களா, ரோமன் கத்தோலிக் பைபிள் படிங்க, ஒன்று கொள்கை 10 21-23 வசனங்கள் ஆண்டவருடைய சின்னத்திலும் வாழ்ந்த வாழ்க்கை நீங்க புரிஞ்சுங்களா, கர்த்தேசு வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கூட நீங்க வாழலாம், இல்லனா படிங்க. அப்ப பேய்களின் சின்னம்னா, உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை கூட என்ன பண்ணலாம், வாழலாம், ரெண்டு வாழ்க்கை. இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் கர்த்தர்னா கர்த்தரை புடிச்சிடணும், உலகம்னா உலகத்துக்கு போயிருந்தோம், உலகத்துல ஒரு ஆத்துல இருக்கா சேத்துல இருக்கா சொல்றாங்க பாத்தீங்க, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு பத்தாவது என்ன பண்ணிருக்கிறாங்க, இது அன்னைக்கு மாத்திரம் வந்து தேவனே நான் கடந்த வருஷம் வாழ்ந்தலாம் ரொம்ப தப்பு, தேவனே இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க தேவன் சொல்லிட்டு பாஸ்வேர்ட்ல கேள்விக்கிறது கர்த்தரை ஏமாத்துல. அந்த பரிசுத்தமுள்ள போஜன பண்டிகை என்ன பற்றி போஜன பண்டிகை நம்ம மாத்துறோம், கண்டிப்பா இதை நம்ம செக் பண்ணும் கீழே படிங்க. முடியாது, கேக்குறாரு அவரோட நீங்க அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் கால் வச்சு தேவன்ட்ட போறாங்க, நம்ம அவ்வளவு பெரிய ஆட்களா பாத்தீங்களா. அப்போ சார் பவுல் சொல்றாரு, நான் கூட இந்த பாஸ்வேர்ட்ல கை வைக்கிறேன், இந்த பாஸ்வேர்ட்ல கை வைக்கிறதுக்கு உலகத்தான் வாழ்ற மாதிரி எல்லா மாதிரி வாழ்க்கைனா வாழ்ந்துட்டு வந்தனால பாஸ்வேர்ட்ல கை வைக்க முடியும், அதுதான் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. இந்த உலகத்துடைய ஆசை இச்சைகள் எதுவுமே நன்மை தரக்கூடியவைகள் அல்ல. எனக்கு என்ன எனக்கு பாருங்க, இன்னைக்கு கிளாஸ் போறதுக்கு எனக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, கிளாஸ்க்கு வராதுக்கும் உரிமை இருக்குது. ஆனா சொல்ற பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியவைகள் அல்ல. இப்படி சொல்லுங்க. ஏழாவது பாயிண்ட், நம் பாவங்களை குறித்து உணர மற்றும் தீமையான காரியங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு நம்மிடத்தில் அகற்றத்தக்கதான பாடத்தை நீங்க கத்திருக்கீங்களா? சங்கீத கதை தாவி எடுத்து பாத்தீங்கன்னா, பச்சை பாட்டு ஒரு தவறு பண்றாரு, உரியாவின் மனைவியை பச்சை பாட்டு ஒரு தவறு பண்றாரு, தக்க ஆண்டவர் ஒரு அடி கொடுக்கிறாரு. எது வரைக்கும் அந்த அடி மறக்க தெரியுங்களா? சாகுற வரைக்கும். நம்ம எத்தனை முறை உளுந்து தப்புலயே உளுந்து உளுந்து தப்புலயே உளுந்து, ஏன்னா சாத்தானு, சாத்தானுடைய கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர். இன்னைக்கு வருவார் என்ன பிரதர் சுரேஷ், ஒத்தி கொத்த பாக்கலாமா? இன்னைக்கு வந்தா நாளைக்கு திருப்பி நம்ம ஓயாம இந்த ரெஃபரன்ஸ் செட்டி வருவாங்க பாத்தீங்களா அக்கா, இல்ல நாளைக்கு வாப்பா அத்தால காலம் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி சாகுற வரைக்கும் யாரும் நின்று இருப்பான். அத்தா சொல்றாரு பிசாசுக்கு எதிர்ப்பு. அப்போ இந்த சுபாவம் பாவத்தை குறுகியதான உணர்வு, இனி லைஃப் நான் பண்ண மாட்டேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு இல்லாம நீங்க பாசவர்ல கை வச்சீங்களா, அது எப்படி ஆயிருன்னு சொல்றாரு? கத்துடைய பந்தி ரெண்டு என்ன பண்ணீங்க நீங்களா, அந்த மாதிரி ஒரு பந்தி நம்ம அனுப்பிச்சிருக்கணுமா? அதுக்குதான் நம்ம இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோமா? சிந்திக்கணும். இதுதான் நம்மளுடைய ஏழாவது பாயிண்ட். எட்டாவது பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட், குணலட்சணங்கள், அதாவது கிரைஸ்ட் லைக்னஸ், வளர்ச்சியின் அவசியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா பாஸ் ஓவர். பொதுவா கேட்கலாம், இந்த பாஸ் ஓவர்ல கேரக்டர் சரி எங்கேயாவது சேர்த்துக்கலாம். பாஸ் ஓவர்ல அதிகமா என்ன பண்ண மாட்டோம், அப்பம் ரசம் பாவம் இந்த மாதிரி கருத்தை குறிச்சு பேசுவோம். கேரக்டர் டெவலப் ஆகுறத குறிச்சு தியானம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா யாருக்கு ஒரு வருஷம் கேரக்டர் டெவலப் ஆயிருக்குதோ அவங்க அனுசரிக்கிறதா பதிமூணாம் தேதி நைட் உட்கார்ந்து நீசா மாசம் 15 வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு புரியல சொல்றது, உங்களுக்கு புரியல சட்ட கல்வி வைக்கிற மாதிரி கரெக்டா. நீசன் மாசம் 13 ஐயோ நாளைக்கு பாஸ் ஓவர் தனியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணி ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணிருக்கா கேட்டா, இதுக்கு நான் செய்யக்கூடாது பாஸ் ஓவர் கை வச்சேன்னா 15 ஆட்டோமேட்டிக் எங்க இருக்கும்? மேடம் நீத்தனை வெளியே இருப்பீங்க உள்ளதான் இருக்கும். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் த்ரூ அவுட் இயருக்குதான் உங்கள்கிட்ட, உங்கள்ட்ட சுபாவமா, அதாவது பாவத்து பாவம்ன்றது உங்கள்ட்ட இந்த ஒரு வருஷ காலம் என்ன ஆயிடுச்சு கம்மியா. ரெண்டு விஷயம் சொல்றாருங்க, பாவம் சின்ன விஷயம் கூட நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாவம், இத புள்ள என்ன பண்ணும், கழிச்சு போடணும். கழிச்சு போடணும்னா எத்தனை நாள் ஆகுனது? ஒரு பாசவர்ல இருந்து இன்னொரு பாசவருக்கு என்னென்ன பாவம் இருக்குது. இதனால்தான் பரிசுத்தவான்களுக்கு நைட்டு ஜபம், நைட்டு ஜபம் பண்ணக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கையை ஃபுல்லா கொண்டாடணும். நம்ம தப்பளிக்கல, இந்த கண் அந்த இப்படி ஒரு இச்சை எனக்குள்ள கொண்டு வந்துருச்சு, எவ்வளவு பெரிய பாவம் இது, இதனை செஞ்சிருக்கூடாது தேவனே. அப்பாட்ட பேசும் போது பேசு, பேசி இதை நான் பண்ண மாட்டேன், இப்படியே நம்மகிட்ட பாவத்தை நீக்கி 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 பரிசுத்தம். இதுக்குதான் அழைப்புகள். அத்த சொல்றது அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நாம் கூட இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்தம் வரணும்னா ஒரு நல்ல வராது, மாயமான பண்ணி பாசம் எல்லாம் கை வச்சிடாதீங்க. இது டே பை டே அங்க நடக்கணும். எப்படிங்க அவரு அவருடைய பலியில இந்த பாவம் இந்த கரையும் கிடையாது. அதனால் பழைய பிடித்தமா என்னது பாவ வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கையோடு கூட பக்கம் என்ன பண்ணுங்க கை வச்சிடாதீங்க. ரெண்டாவது இங்க ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் மாத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பாவம் மாத்திரம் கிடையாது, பொல்லாத குணங்கள் இருக்குது. என்ன இருக்குது? இருக்கா இல்லையா? அது டச் பண்ணா எனக்கு பயங்கர கோபம் இருக்கு. இதெல்லாம் என்ன என்ன குணம் இது, நல்ல குணமா கெட்ட குணமா? பாவத்தை வெளியே கொண்டு போயிருவோம், எதை விட்டுற மாட்டோம். அவங்க ஏதாவது சொன்னா சொல்லு கோபம் இருக்கும், அதனால விடவே முடியாது, விடவே முடியாது. நம்ம என்ன பண்ண முடியாது, வைக்கலாம். அந்த அந்த பஞ்சு நமக்கு எந்த பிரயோஜனத்தை கூட அங்க தராது. பத்து பாவத்தை புறம்பாக்கணும், இன்னொன்னு துர்குணத்தை வெளியே கொண்டு போகணும். நம்மள்ட்ட எல்லாமே துர்குணம் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? அதனால சங்கீதக்காரன் தாவி நம்மளுடைய பயங்கரத்தை கிளீனா வச்சிருக்காரு. பர்த் சர்டிபிகேட் என்னது, என் தாய் என்னை நான் உருவானது துர்குணம். அப்ப நம்ம துர்குணம் இருக்கா? என்ன பார்த்து சொல்றீங்களே துர்குணம் இருக்கான்னா, எல்லாருக்கும் பேசுற ஏண்ட கூட இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் துர்குணம் இருக்குது. இந்த துர்குணத்தை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு காணானியரை இனம் கொண்டு விரட்டணும். கரெக்டா கண்டுபிடிச்சு ஃபுல்லா நம்மளை விட்டு எல்லாம் நம்ம வெளியாக்கணும். அன்பான சகோதர சகோதரியே, இதுதான் அங்க சொல்றாரு. அதாவது நம்முடைய குணலட்சணங்கள், அது நம்ம பார்த்துட்டோம். அந்த குணலட்சணங்களுடைய வளர்ச்சியின் அவசியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம பஸ்டா என்ன பண்ணணும், பஸ்டா தியானங்கள் ஏறி இருக்கணும். ஒரு வருஷம், ஒரு வருஷம் உங்கள்ட்ட பாவம் கண்டுபிடிச்சு கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்ணிட்டேன். உங்களுடைய துர்குணங்கள்லாம் உங்களுக்கு நீங்கிருச்சா? நீங்கிருச்சு. என்ன அடையாளம்? பாஸ்வேர்டு கை இருக்கு. இதுக்குமே என்ன அடையாளம்? இப்படி சொன்னா பாஸ்வேர்டு யாராவது கை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கரண்ட வச்சுட்டு இருந்த பொல்லாப்பு துர்குணம் கேட்டாங்க. ஆண்டவரே, நீங்க சொல்ற ட்ரூத்தெல்லாம் ரொம்ப பக்கா ட்ரூத். 8 பாயிண்ட் பார்த்தா 8 பாயிண்ட் எதுவுமே என்ன பண்ண முடியாது, கவுண்டர் ஃபிட்டா வைக்க முடியாது. இந்த பாயிண்ட்ல பார்த்தா யார் ஆண்டவரே பாஸ்வேர்டுல கை வச்சு ஏற்றுக்க சொல்றாரு. இங்க மனுஷனால் கூடாதது தான், தேவனால், தேவன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் கூட. ஒரு வருஷ காலம் இந்த வேதத்தை நீங்க தியானம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதான் சொல்றாரு, வசனத்தை அனுப்பினான் குணமாற்றுவேன். வசனத்துக்கு குணமாக்க ஊனையும் உருவ கொடுத்துக்கிற வல்லம் இருக்கிறது. இந்த வசனத்தை ஆரம்ப வசனத்துக்கு நீங்க போயிருங்க. நித்தமும் என் ரத்தத்தை பூசித்து, ரத்தத்தை குடித்து என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு, எப்போ புசிக்கிறவன் இல்லைங்களா, அனுதினமும் செய்கிறவருக்கு அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கும். அதான் அங்க சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, ஐந்தாம் அதிகாரம் 2வது வசனம். அப்ப பாக்குறோம், நீங்களும் அன்பில் பொல்லாப்பு துர்குணம்ன்ற ஒரு காரியம் உங்க லைஃப்ல அங்க இருக்கக்கூடாது. இதுக்கேற்ற சப்ஜெக்ட் நீங்க படிச்சு உங்களுக்கு அந்த கெட்ட சுபாவத்தை என்ன பண்ணிருந்தோம், நீக்கிருந்தோம். பாவத்தை நீக்கிட்டு அந்த பாஸ்வேர்ட்ல அங்க கை கொள்ளுங்க. சகோதர சகோதரியே, 9வது சப்ஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அதை குறித்து தனி செடி யாருமே பண்றது இல்லை. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, சகோதரருடைய ஐக்கியத்தின் அவசியத்தையும் அதில் நம்முடைய பங்கையும் உணர்வதற்கு ஏதுவாக கடந்த ஒரு வருட காலமாக என்னுடைய உடன் சகோதரிய பாடுகள்ல, என் உடன் சகோதரிய பாடுகள்ல எவ்வளோ சுமந்திருக்கிறேன், நானு அவருடைய பலியின் ஜீவத்துக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறேன். அப்படி கேள்வி கேட்டேன், கரெக்டா செஞ்சிருக்கா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய சகோதர தேவன் பக்கம் திருப்பி இருக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை கூட நம்ம என்ன சொல்லலாம், அந்த பாஸ்வேர்டு சமயத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், ஒரு வருஷத்துல செஞ்சுட்டு வந்து பாஸ்வேர்டு என்ன பண்ணணும், அங்கே கை வைக்கணும். சகோதரிய ஐக்கியத்துடைய அவசியத்தை தெளிவா புரிஞ்சிருக்கீங்களா? அது மாத்திரம் இல்லாம அதுல உங்களுக்கு உங்களுக்குரிய பங்க புரிஞ்சு கொண்டு நீங்க சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் செய்யணுமா? பாருங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு கார்டில் வாங்கி மறு கார்டில், அதனாலதான் சொல்லுவாங்க எதுக்கு ரெண்டு கார்டு கொடுத்துருக்காரு, இந்த கார்டில் வாங்கி. அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அங்க திரும்பி செய்யணும். வசனம் கூட வாசிங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17. ஐக்கியமா இருக்கிறது அல்லவா, இந்த வசனம் இப்ப சமீபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கூறியது, அந்த ஒரே அப்பம் அதுல நமக்கு பங்கு இருக்கான்னு கேட்ட நமக்கு பங்கு கிடையாது. அந்த ஒரே அப்பம் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே அப்பத்தின் பங்குதாரர்கள் நம்ம, அதுக்குள்ள நமக்கு பங்கு இல்லை. அது அநேகமா இந்த வருஷம் இந்த மாசம் ஏதாவது வந்து நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு கீழே புரிஞ்சிடும். இது இந்த வசனம் வந்து இப்பதான் சொல்றாங்க. அது என்னது, அந்த அப்பம் யாரு, கட்டுறாங்க, அதுல நமக்கு பங்கு இல்ல. அந்த அப்பத்துல எப்படி சொல்றோம்னா, அத அனுசரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்கே கிடைச்சிருக்கு. அது இந்த மாசம் ஏதாவது வந்தா நீங்க கீழே அங்க புரிஞ்சுக்கலாம். அதை சொல்ல புரிஞ்சோம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு இருக்கோம். அந்த உறப்பத்துல பங்கு இருக்க கிடையாது, அநேகரா இருக்கிற நாம் ஒரே அப்பமும். அப்போ கர்த்தரேசும் நம்மளும் ஒரே அப்பம் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு புரியுதா? கஷ்டமா இருக்கா? நம்மளாம் ஒரு அப்பம் புரியுதுங்களா? நம்மள சகோதரி, ஆனா கர்த்தரேசும் ஒரு வேற. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம நம்மள திக்கிருக்கிற பண்றோம், ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒரு அப்பம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ இது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நம் சகோதரனுக்காக பிக்க கொடுத்துருக்கோமா? ஆனா பக்கால என்ன பண்ணிடுறோம், அது நிறைய பேரு பக்கால பெரிய பெரிய லோஸ் எடுக்கிறாங்க. நான் ஒரு படி பார்த்தோம், சகோதரன் பெரிய டீ செட்டு அது வேற கஷ்டம். சாப்பிட்டு ஓய்வுல மறக்க நிறைய குடிச்சேன் இதுக்கு அப்படின்னா இந்த வருஷம் நிறைய பாரு என்ன பண்ண போறான் அம்மா அப்படிதான் நிறைய ஜாஸ்தி குடிக்கிறது நிறைய பெரிய பீச சாப்பிட முடியும். அது அடையாளம் அடையாளத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, நிஜம்தான் ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் உங்களை பிச்சு சகோதரர் சாப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா? சகோதரருடைய பரிஞ்சீவியம் முன்னேறி அவர் கிறிஸ்துவுடைய சாயலை பெற்றுக் கொண்டு கிறிஸ்தை போல வாழ்றதுக்கு உங்களுடைய ஊதியம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? சரியா இருந்துச்சுன்னா அது கரையாளம் தான். இந்த பாசம் என்ன பண்றது கை வச்சு இது புரியல அப்படின்னா இன்னொரு அருமையான பாயிண்ட நாம் வாசிக்கலாம். ஏன்னா கத்தியேசுடைய மரணத்துல நடந்த ஒரு சம்பவம், அது கூட நீங்க வசனம் வாசிங்க. லூக்கா 23 அதிகாரம் 26 வசனம். அப்ப பாக்குற யார் இந்த சீரன் ஊரனாகிய சீமோன்? சரி சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க இல்லீங்களா? மரண சமயத்துல எல்லாமே எழுதியிருக்கபடி என்ன பண்ணுச்சு? நடந்துச்சு. எழுதியிருக்கபடி அவர் அங்க கொண்டு போகப்பட்டார். எழுதியிருக்கபடி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. இதுக்கு இது எழுதப்பட்ட காரியமா இங்கதான் போட்டிருக்குதா? எழுதியிருக்கிறபடி சீரனே ஊரனாகிய சீமோன் கடந்து வந்தா இருக்குதா? எதுக்கு கஷ்டம் திடீர்னு? கர்த்தேசுடைய வாழ்க்கையில எல்லாமே ப்ரீ பிளான்டு. இதுக்கு வசனம் சொல்லட்டுமா? நான் ஒருவனாக மிதித்தேன். இது யாரு? யார் இவரு? இது ஏதாவது நிழல்கள் தான். கர்த்தேசு அப்படி சிலுவை தூக்கிட்டு போவாரு. ஒரு சீரன ஊராக சீமன் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு நீ சிலுவை தூக்கம் சொல்லி பலவந்த பண்ணுவாங்க சொல்றாங்க. அவர் ஆக்சுவலி சிலுவை தூக்கல, என்ன பண்ணாங்க? பேக்லயே தூக்காய் தேவன் அனுமதிச்சேன். வசனம் சொல்றது ஒருவனாக நமக்கு கூட அருமையான பாடம் கொடுக்கிறாரு. நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பாடுகள்ல நாம் கூட எங்க என்ன பண்ணணும்? பங்கு பெறணும். எவ்வளோ பெரிய இது எழுதிருக்கபடி நடந்த விஷயம் கிடையாது. இது எழுதாத விஷயம் நடந்திருக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட கண்டிப்பா என்ன பண்ணப்பட்டிருந்தோம்? இது ஆக்சுவலி வந்து இது எப்படி பார்க்கலாம்? ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பா பார்க்கலாமா? புரியுதா? இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் சீன் போயிட்டு இருக்கு. பிரிப்பேர் பண்ண ஒரு ஃபுல் சீன் போயிட்டு இருக்குது. இது ஒரு அடிஷனல் ஆட் பண்ண மாதிரி பாக்கலாமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. யாருக்கு இந்த சீரன ஊராக சீமோனை குறிச்சு ரொம்ப என்ன வாய்ப்பை வாங்கிட்டாரு அவரு? என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய சிலுவைய. அதை விட பெரிய வாய்ப்பு நிறைய கர்த்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க சிலுவை தூக்கி தோல் மேலே அவரு லேச தூக்கி கொடுத்தாரு. தூக்கி தோல் மேலே வச்சுக்கோங்க. தூக்கி வச்சு அவருடைய பாடுகள்ல நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா? தாராளமா என்ன பண்ணலாம்? அந்த பாஸ்வேர்ட்ல எனக்கும் சேர்த்தா சொல்றேன், நம்ம அந்த பாஸ்வேர்ட்ல என்ன பண்ணலாம்? அந்த பங்கு பெறலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் பாக்கிறோம். சகோதர ஐக்கியத்தினுடைய அவசியத்தையும் அதில் நம்முடைய பங்கையும் உணர்வதற்கு ஏதுவாக ஒரு வருஷம் ஃபுல்லா சத்தியம் நம்ம தியானம் பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா இந்த தேவன் எதிர்பார்க்கிறாரா? ரொம்ப எதிர்பார்க்கிறார். இது கூட நமக்கு முக்கியம். இப்ப அடுத்தது 10வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சத்தியம். சத்தியத்துல கடந்த வருஷம் முழுவதும் சத்தியத்துல தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்னா, ஏன்னா இந்த சத்தியம்ன்றது நமக்கு என்ன தெரியும்? நிழல் இருக்குது, நிழல் பொருள் இருக்குது, அப்புறம் ஓமைகள் இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா கிரானாலஜி இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தாவை உங்களால பார்க்க முடியும். யார் சத்தியத்துல தொடர்ந்து வளர்ந்து வராங்களோ, இந்த பாசவரோட பைபிள் திறந்தவரு அடுத்த பாசவர் வந்து பாசவர்ல கை வைக்கிறது. அவருக்கு எந்த பிரச்சனை என்ன பண்ணாதுங்க? அந்த சத்தியத்துடைய தியானங்கள் தான் அந்த பாசவருக்குள்ளாக அங்க நடத்த வேண்டியதாக அது இருக்கணும். அன்பான சகோதர சகோதரியே, அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய சத்தியத்தினாலே நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுத்துனால. சரி, ஒரு வருட காலம் சத்தியம் என்னை பரிசுத்தப்படுத்திருக்கா? ஆமா, பரிசுத்தப்படுத்திருக்கு. அடையாளம் என்ன? பாசவர்ல கை வைக்கிற அன்பான சகோதர சகோதரியே, அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய வசனமே சத்தியம். அந்த சொல்றமான சகோதர சகோதரியே. நெக்ஸ்ட் 16வது பாயிண்ட், ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜப ஜீவியத்தின் அவசியத்தை உணரவும் அதில் வளரவும் ஏதுவாக நம்ம பங்கு பெறணும். நம்ம பார்த்தோம் 9வது பாயிண்ட், சகோதர சகோதரிக்கு என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்தை செய்யணும். ஒருத்தரை சகோதர சகோதர சகோதரிக்கு இந்த ஊழியத்தை செய்ய ரொம்ப குறிப்பா இருந்துட்டு இந்த 11வது பாயிண்ட் விட்டுட்டாரு. இந்த 14வது பாயிண்ட் தேவன் கூட என்ன பண்றது? ஐக்கியம். நிறைய பேர் இந்த பாயிண்ட் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் லேட்டா போயிட்டோம்னா 25 கூட என்ன பண்றது இல்ல. ஆமாவா இல்லையா? இல்லையா? ஜபம் பண்றதுல இல்ல. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டிருக்காங்க, படிச்சுட்டு ஜபம் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா கேட்டிருக்காங்க. ஆமா, படிச்சுட்டு ஜபம் பண்ண என்ன பண்ணுவோம்?
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருது ஆண்டவரே எங்க போயிருவோம் புரியுதுங்களா? அப்ப ஜபஜீவியம் ஒரு நியூ கிரியேஷன் வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ணணும், எல்லா நேரமும். அப்ப சொல்றா ஜபம் இடைவிடாம ஜபம் பண்ண பாயிண்ட் கேட்டுக்கீங்களா? இடைவிடாமல்னா எப்பவுமே ஜபர்லஸ்ஸா இருக்கணுமா? ஜபம்ன்றது என்னது? தேவன் எப்பெல்லாம் பேசலாம், நாங்க எங்க அப்பாட்ட காலை ஒட்டி பேசுவேன், மதியானம் ஒட்டி பேசுவேன், நைட்டு முடிஞ்சா பேசுவேன், படுத்துக்கணும். அதுமா ஜப ஜீவியம் ரொம்ப முக்கியம். கடந்த ஒரு வருஷத்துக்கு ஜப ஜீவியம் முன்னேறி இருக்கா? பேசிக்கலி கேட்டிருக்கோம் ஜபம் செய்யும் விதம். இந்த ஜபத்துக்கு பயங்கரமான ஆழங்கள் இருக்குது. ஜபம்னா என்ன? ஜபத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. ஜபத்துக்கு ஜபத்தை குறித்து தெளிவான காரியங்கள் நம்ம புரிஞ்சு அதுக்கு உகந்த வாழ்க்கை, அதுக்கு ஏதுவான சத்தியங்கள் நம்ம தியானிச்சிருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 46 வசனம், பாத்தீங்களா? இந்த விழிச்சிட்டு ஜபம் என்ன அர்த்தம்? ஆல் நைட் பிரேயர் குறித்து பேசுறதா? ஜபத்துல இருக்கலாம். ஓகே, வேற இதுடைய கேக்கணும்னா கர்த்தரேசு எந்த ஆங்கிள் எதை மாத்திரம் முக்கியப்பட்டு இதை பேசினார் அப்படி கேட்கலாம். ஓகே, ரொம்ப அருமையான பதில். ஆனா நம்ம என்ன கேட்கணும்னா கர்த்தரேசு எந்த சிந்தனையில இந்த வார்த்தையை சொல்லிட்டார்? ஜபம் பண்ணும். ஓகே, அப்புறம் அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வருஷ காலமாக கண்டிப்பா ஜப ஜீவியத்துடைய முக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவா நம்ம என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன ஆயிடுச்சு? நிறைய பதில்கள் வருது. ஆக்சுவலி விழிச்சிருந்து அப்படின்னா என்ன பண்ணணும்? விழிச்சிருந்துன்னா முழிச்சிட்டு இருக்கணும். அப்படின்னா எதுலன்னா நிறைவேறி கொண்டிருக்கிற சீர்க தரிசனத்துடைய விளிம்பு தெரிஞ்சுக்கணும், நிறைவேறி கொண்டிருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டத்தோட வருஷங்கள். இஸ்ரேல் ப்ராபசி இஸ்ரேல் எங்க நிக்குது? அதுக்கு என்ன விழிக்கிறது? இல்ல வாட்ச்மேன் கேட்டா கரெக்டா சொல்லிருவேன், கரெக்டா பாத்துட்டு சார் திரும்ப வந்தாரு சார், நாங்க இந்த அப்படியே பாத்துருந்தோம் சார், 10:31 அப்படியே வந்தாரு சார், அங்க நின்று சொல்லி வர சொல்ல மாட்டாரா? நம்மளா யாரு? அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. விழித்திருத்தல் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் நிறைவு நிறைவேறதுல தெளிவா மனசுல புரிஞ்சு அதுக்காக என்ன பண்ணணும்? அங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம அங்க இருக்கிற முன்பான சகோதரர் சகோதரிலே நல்லா தெரிஞ்சுக்கோ. 9 பாயிண்ட், சகோதரர் கூட வைக்கிற ஐக்கியம். ஒருத்தர் சகோதரர் கூட நல்ல ஐக்கியம் வச்சு தேவன் கூட ஐக்கியம் வைக்காம பாச உடனே கை வச்சார்னா தப்பு. ஒருத்தர் தேவன் தேவன் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அர்த்தம் உண்டு பேசுறதே இல்லை, நான் உண்டு என் செடி உண்டு அப்படின்னா அவரு கூட தேவன் என்ன பண்றதுங்க எல்லாமே வெற்றி சக்கலத்தை அங்க வச்சு நிறைய பேர் நீங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல பாரு, உங்க செடிக்கு எங்க செடிக்கு என்ன ஆகுது இல்ல தனிமையா நின்று இருக்கிறாங்க அந்த படியே தேவன் அங்கீகரிக்கணும்? அது கூட கிடையாது. தேவனோடு கூட இருக்க உறவும் சகோதரோடு கூட இருக்க உறவும் தனியா என்ன பண்ணணும்? அங்க இருக்கிறோம்மான சகோதர. கடைசியா 12 பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம பாடத்தை முடிக்கலாம். 12 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு வரக்கூடிய சோதனைகள், சோதனைகள் வருமா? சிச்சைகள் இருக்குதா? அடுத்து பரிச்சைகள் இருக்கா நமக்கு? அது என்ன சோதனையான சிச்சைகள்னா பரிச்சை என்ன சொன்னீங்கன்னா பாடத்தை முடிச்சிடலாம். நமக்கு வரும் பாருங்க தலைப்பு கூட பாத்துருக்கோம், சோதனைகள் மற்றும் சிக்ஷைகள் மற்றும் பரிசைகளுடைய அவசியத்தையும் அதில் நோக்கத்தையும் உணர்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னா தக்கி யாரை கை காட்டிடுவோம்? நமக்கு வர சோதனைக்கு யார் காரணம் சொல்லிடுவோம்? யாரு? சாத்தான சொல்லிடுவோம். ஆனா எல்லா சோதனைக்கும் அவரு காரணம் இல்லை, ஒத்துக்கிறீங்களா? அடுத்து யார சொல்லுவோம்? எல்லா சோதனைக்கும் அவரு காரணம் இல்ல, அடுத்து யார சொல்லுவோம்? மாம்சம். எல்லா சோதனைக்கும் நம்ம மாம்சம் காரணம் இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன கதை சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய பில்டிங் இன்ஜினியர் ஒரு 5 மாடியில நின்று இருக்கிறார். சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன அவர் கூப்பிடணும், அவன் கீழே இருக்கிறான்,
கூப்பிட்டு பார்த்தாரு, பேர் என்ன சொன்னா?
அவருக்கு பேர் நீங்க
சுரேஷ்.
பாருங்க, அது கூட சுரேஷா?
சரி,
இவ்வளவு கூப்பிடுற சுரேஷ். சுரேஷ் என்ன பண்ணவரு? இவர் என்ன பண்றாரு? பாக்குறாரு, பாக்கெட்ல ஒரு 500 நோட் இருக்குது. சரி, நான் போடுறேன், இத பாத்து என்ன பண்ணுவாரு? நோட் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சு என்ன மேல பாப்பாரு. அப்ப மேல கூப்பிட்டு பணத்தை கூட என்ன பண்ணிக்கலாம்? 500 நோட் இவர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு 500 நோட் பறந்து வந்து கீழே முடிக்குது. இவர் இப்படி இப்படி பார்த்து 500 நோட் என்ன பண்ணிக்காரு? திருப்பி என்ன பண்றாரு? இன்னொரு 1000 நோட்டு கீழே போடுறாரு. திருப்பி இவர் என்ன பண்றாரு? அதே மாதிரி பார்த்துட்டு இத மறுச்சு இந்த பேக்கில் வச்சுக்கிறேன். இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்க சின்ன கலர் கீழே போட்டாரு. எங்க பார்த்தாரு? புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா, சோதனை வேற, சிக்ஷை வேற, பரீட்சை வேற. சோதனை வருது மூன்று விதத்துல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ஃபர்ஸ்ட் சோதனை, இதை குறித்து தெளிவு வேணும். நமக்கு வர சோதனை நம்மளுடைய இச்சையினால வந்துச்சா? ரெண்டாவது, எவனை சோதிக்கலாம்? எல்லாத்தையும் சோதிக்கிறதுக்கு ஒரு காத்துக்கிறார். யாரு? சாத்தான். அவருக்கு கொடுக்குற சோதனையா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, தேவன் கொடுக்குற சோதனையும், தேவன் எப்படி கொடுக்குற சோதனை அப்படின்றது நமக்கு தெரியும். சாத்தான் கொடுக்குற சோதனைக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க. சரி, இது பொதுவான வியூ. 20 ஜீக்கெல்லாம் கேட்கிறேன். இது தேவன் ஒருத்தர் மனுஷன் சோதிச்சா எப்படி சோதிப்பார்? அது பலன். சகோதரன் வந்து பலன். அப்ப சாத்தானு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் நமக்கு என்ன பலமோ அதை தான் பண்ணுவாரு. கிறிஸ்டியன் படிச்சவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா எவ்வளவு? அவ்வளவுதான். அது கூட கொடுக்குறது இல்ல, 800 கொடுக்குறாரு. யாரு? அவ்வளோ அன்பான தேவன். மகன், இது மாத்திரம், இதுக்கு மாத்திரம் நீங்க என்ன பண்ண? சாத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து தட்டுல வச்சு பின்னாடி அப்படியே லட்டு லட்டு லட்டுன்னு போவார். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய சோதனை நம் வளர்ச்சிக்கு ஏதுவானதாக இருக்கும். சாத்தானுடைய சோதனை எதுல நம்ம வீக்கா இருக்கிறோம்? ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா அப்ப உனக்கு? அப்படி தட்டு கையில் வச்சிருப்பாரு. ஓ, உங்களுக்கு அந்த சாரி ஜெயிக்கிறானா? நெக்ஸ்ட் இருக்குது சிக்ஷை. தகப்பன் சிக்ஷாத செக் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையில சோதனை இருக்கா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அந்த சோதனையில நீங்க தவறு பட்சத்துல உங்களுக்கு சிக்ஷை, சிக்ஷைன்னா ஒண்ணும் கிடையாது. என்னது? கோட்டு. யார்கிட்ட வாங்குறோம்? அப்பாட்ட அடி வாங்காத புள்ள புத்திரமே கிடையாது. அத வேற ஒரு ஆங்கிள் சொல்றாரு, நீங்கள் ஏசியின் பிள்ளைகளா இருக்கீங்க. தகப்பன் சிக்ஷாத, சிக்ஷை நமக்கு இருக்கா? ஐயோ பிரதர், நான் இந்த தப்பெல்லாம் பண்றேன் கையே உழுகுறது இல்லையா அப்படின்னா எச்சரிக்கையா அப்பா கை கழுவிடுவாரு. அப்பா கை கழுவிட்டாருன்னா முடிஞ்சு. இந்த 144,000 பேருன்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்கும். எப்படியாவது அறிவாய் அந்த ஜெபம் மனசுல சொல்லுவோம், தேவனே எங்களை மட்டியாய் சிக்ஷித்து. ஏன்னா நீ உங்க கையில அறிவாய்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எங்களை வழி நடத்தணும். அந்த சிக்ஷை நமக்கு வேணும். யாரு சோதனை ஜெயிச்சு, யாரு சிக்ஷை மூலமாக சரியாகிட்டாங்களோ அவங்களுக்கு கடைசியா இருக்குது. குழந்தைங்க கேக்குறோமே, எப்போ பரீட்சை? அந்த பரீட்சை தான் கடைசி. இந்த எக்ஸாம்ல யார் பாஸ் ஆகணும்? இது ஒரே நாள் நம்ம கத்துக்க முடியுமா? பாஸ் ஆகல. 2 நாளைக்கு முன்னாடி சோதனை சிக்ஷன், ஓ இதுதான் அந்த எக்ஸாம் தான் பாஸ் ஆகணும். சோதனை தெரியல, சிக்ஷை இருக்கா இல்லையா, நம்ம சிக்ஷை இருக்கா இல்லையா தெரியல இல்லீங்களா? நிறைய பேரு ரோட்ல போகுற கீழே உண்டுட்டா பரவாயில்ல, எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணிட்டாரு, சிக்ஷை கொடுத்துட்டாரு. அப்படி கூட நினைக்காதீங்க, அதை கிளீனா அனலைஸ் பண்ணுங்க. எதுக்காக இந்த சிக்ஷை? உங்க வாழ்க்கையில ஒரு தீமையுடைய அனுமதி தேவன் கொடுக்கிறாருன்னா எதுக்காக? நீங்க குணப்படுறதுக்காக. உணர்ந்து பள்ளியா? ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணுவாரு, மூணு டைம் கண்டுக்காம விட்டுருவாரு. கண்டுக்காம விட்டா அந்த வாய்ப்பு நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சோதனைகள் மற்றும் சிக்ஷைகள் மற்றும் பரீட்சைகளின் அவசியத்தையும் அதில்
நோக்கத்தையும் நாம் உணர்வதற்கு ஏதுவாக சப்ஜெக்ட நம்ம படிச்சிருக்கிறோமா, அது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக அங்க இருக்கும் அன்பான சகோதர சகோதரியே அதான் சொல்றாரு பாருங்க. எதிரே 4:15-16 இது ரொம்ப அருமையான வசனம்ங்க. ஏன்னா நமக்கு பச்சை இருக்குதா, இப்ப தயாரா இருக்குதா இல்லையா, உண்மை சொல்லுங்க கொஞ்சம் எப்படி இருக்கா இல்லையா. இதே மாதிரி யாரு சிந்திச்சாமா, பரிபூர்ண மனுஷன் தான், அதுதான் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்காக போய் ஏன்னா பிரதான ஆசிரியர் பாவமணி பாய் கொடுப்பாரு. எப்படி பாவமணி பாய் கொடுப்பாரு, தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி ஒரு காலை கொண்டு பலி செலுத்திட்டாருன்னா அவங்க என்ன அதுங்க சார், இந்த ஆடனை எப்படி கொண்டு வந்தா தெரியுங்களா சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆடை கொண்டு வந்தியா, இதுதான் யாருடைய வேலை. ஆனா இந்த மாதிரி ஆச்சாரியத்துவம் யாருக்கு தெரியாது, இந்த ஆச்சாரியத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்கிருந்து வாங்குவாரு, இங்க பலி செலுத்துவாரு, அந்த பலி தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிடுவாரு, போங்க போங்க உங்க பாத்திரம் என்ன பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பிரதான ஆசாரியம் நம்ம கர்த்தர் கிடையாது. அதான் சொல்றது பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத உங்களுக்கு உங்களுக்கு என்ன நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உங்களுக்கு என்ன தெரியும் சூழல், ஆனா யாருக்கு எல்லா சூழலும் தெரியும். அதான் சொல்றாரு, மனுஷனா இருந்தா எவ்வளவு எவ்வளவு டெமிட்டேஷன் இருக்குதோ. நான் பாருங்க சில மேலோட்டமான விஷயங்கள் சொல்றேன், உள்ளான விஷயத்தை நீங்க மைண்ட்லயே தியானம் பண்ணிக்கணும். நமக்கு பசி இருக்குதா, கரெக்டா இருக்கா இருக்கும், நமக்கு தூக்கம் வருதா, அதே யாருக்கும் தூக்கம் வந்துருக்கும், எத்தனை முறை அது கதகு அதே இதாகுது, இது நல்ல தராக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் இந்த மாற்றத்தில என்ன ட்ரை பண்ணும், யார் ஜெயிச்சு வர்ற அதை அவனை பார்த்துக்கணும். அப்போ அந்த சிக்ஷை பரீட்சை சோதனை இது தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்முடைய பெருமினைகளை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் அதை தனியா போய் மெடிடேட் பண்ணுங்க. எல்லா விதத்திலும் எல்லா டெமிட்டேஷன் அந்த வார்த்தை போட்டா எல்லாம் கவர் ஆயிடும். எல்லா விதமான டெமிட்டேஷன் யாருக்கு முன்னாடி வந்துருச்சு, அபூர்ணருக்கே வரக்குள்ள உங்களுக்கு புரியுங்களா, உங்களுக்கு பரிபூர்ணமான மனுஷனுக்கு உடம்புல இருக்க அத்தனை ஹார்மோன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும். அப்போ நம்ம வந்து பலவீனத்துல அப்படி தப்பு பண்ணக்குள்ள இதனால்தான் அட்வொகேட் மினிஸ்டர் பண்றாரு. அப்ப நான் கூட அந்த மாம்ச சரீரத்துல போயிருந்தேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உண்மையிலே அந்த மாம்சன்றதுப்பா எப்படி ரொம்ப டஃப், நான் ஒரு பரிபூர்ண மனுஷன் உங்களுக்கு நிறைய ஆவி அவை இல்லாம வாங்கிட்டு ஜெபம் பண்ணி ஜெயித்தேன். ஆனா சகோதரன் கொஞ்சம் என்ன பண்ணுங்க தெரியும், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க என்ன பண்ணுங்க கேளுங்க, அத்தனை பண்ணுங்க, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும். என்னது சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடியின் மூலமாக அவர் கொடுத்த ஒரு அருமையான பிரிவிலேஜ். அத்தனை பண்ணுங்க, ஏக சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் என்ன பலவீனம் வந்துச்சு, இன்னைக்கு நான் பண்ண பாவத்துக்கு எங்க போக முடியாது, அன்னைக்கு கூட போகும் போய் முழங்கால் படிட்டு கதறணும், அப்பா என்னுடைய மைண்ட்ல இந்த பாவம் இல்ல, ஆனால் இந்த சரீரம் என்ன பண்ணுது எனக்கு இந்த தொடர்ந்து நடத்துது, இது இந்த சூழல் கூட நான் கலந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்ப பாக்குறோம் சோதனை சிக்ஷை பரிசை இந்த அவசியத்தை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட முடியுமா, கண்டுபிடிச்சில சோதனை கண்டுபிடிக்க முடிஞ்சா, இதுக்கு தனி பாடமா ஒரு வருஷ காலம் படிச்சு ஒரு வருஷத்துல தேவன்ற சூழ்நிலை தெரியும். அப்புறம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பைபிள் ரிலேட்டடா வந்தா வேதன வர சோதனை, அப்போ இயேசு கிறிஸ்து கூட பைபிள் ரிலேட்டடா சோதனை வந்துச்சு, அது தேவன் கொடுத்த சோதனையா, யார் குடிச்சா பாத்தீங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கொள்ள சொல்லுங்க. இதுதான் இந்த 12வது, யாரு இந்த 12 விதமான பாயிண்ட கரெக்டா தங்கள் வாழ்க்கையில ஒரு வருஷம் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம், அந்த சப்ஜெக்ட் இதுல பொருத்த முடியுமா, இந்த அந்த மாதிரி பொறுத்து நீங்க பாத்து ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க சரியான பாத்திரமா போய் பாத்திரம் என்ன பண்ணலாம், கை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் என்ன தெரியுங்களா, அடுத்த பாத்திரம் நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த 12 பாயிண்ட்ல யார் தெளிவா புரிஞ்சு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து பாஸ்வேர்ட்ல கை வைக்கிறாங்களோ அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நீங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்க அப்படின்னா யாரே உள்ள வந்துருச்சு, கிறிஸ்துவின் தாயல் உள்ள வந்துருச்சு, சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை உள்ள வந்துருச்சு, எப்பவுமே ஜெபிக்கிற தன்மை உள்ள வந்து எல்லா தன்மையும் உள்ள வந்துருச்சுன்னா தீமை சோதனை இதெல்லாத்துக்கு நல்ல அறிவு வந்துருச்சு, குளிப்பு ஒரு வருஷம் ஃபுல்லா வெளியே போயிருச்சு அப்படின்னு அந்த பாஸ்டருக்கு இருப்பாரா, அந்த மாதிரி நிலைமை கொண்டாங்க அங்க போகணும். இதத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 32 வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, இது பாருங்க சிக்ஸை அப்போ இந்த மாதிரி சித்தி இதுதான் பண்ண ஒரு பாயிண்ட். இப்ப வசனம் பாத்தீங்க, யோவான் 6 அதிகாரம் 54-56 வசனங்கள் படிங்க, என் மாம்சத்தை புசித்து அப்படின்னா பாஸ்வேர்டு குசிக்கு பேசிருக்காரா, இந்த 1 இயர் ரொட்டீன் செடி குறித்து பேசுறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை அனுதினமும் பானம் பண்ணுகிறவனுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் செடி பண்ணி ஒருத்தர் கடந்து வந்தார்னா அவருக்கு என்ன வந்துடும், ஜீவன் வந்துடும், நித்திய ஜீவன் வந்துடும். எந்த கடைசி நாட்கள்ல 2 முருகன் வந்து என்ன பண்ணிருவாரு, எழுப்பிடுவாரா, அத சொல்லுது கடைசி நாட்கள்னா இந்த பூமிக்குரிய பாகத்தை எல்லாம் முடிச்சு அவர் மறுத்த அடுத்த செகண்ட் எல்லாம் இருவாரு மறுபுமாச்சியவாரு பாத்தீங்களா. இந்த பூமியில எதுதான் மெய்யான போஜனம், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, யாரு அந்த மாதிரி இருக்காங்களோ நான் அவனை நினைச்சிருக்கிறேன் அவருக்கு என்ன பண்ணா என்ன அங்க நினைச்சிருக்கிறாங்க. அத்த சொல்றாரு யோவான் 6 அதிகாரம் 49-51 உள்ள வசனங்கள், யார் இதை புசித்தாங்களோ அவங்க என்ன இல்ல மரணம் இல்ல, எதை புசிச்சா அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் புரிஞ்சிருக்க மேட்ரு, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை புரிக்கிற அந்த ரசத்திலயோ அந்த அப்பத்திலயோ ஒண்ணும் இல்ல, ஒரு அடையாளம் ரொம்ப பயபக்தி கூறியது கத்திய சொல்லி ஒரு அடையாளம் நடத்தும். ஆனா நிஜம் இது ஒரு வருஷம் வாழ்ந்தீங்களே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள நீங்க ஜீவன் உள்ளவர்களா ஜீவன் இல்லாதவர்களா அது என்ன பண்ணுனா அது டிசைட் பண்ணிடும் அப்படிங்க. நானே உங்க வாழ்க்கையில இது பிரயோஜனகரமாக இருந்தால் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்க அத்தியாசப்படுத்துங்க. அது இல்லாம நம்ம 29 நாட்கள் இருக்கும், இதுல எவ்வளோ இல்லைங்களா, எக்ஸாம்ல கடைசியில ஒரு 2 மாசம் வரைக்கும் படிக்காத பிள்ளை அந்த 2 மாசம் எப்படி படிக்கும், பேரண்ட்ஸ் என்ன பண்ண விட மாட்டாங்க, தூங்க கூட அவ்வளோ விடாம என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம கூட நம்மளுடைய சரீரத்தை வச்சுட்டு என்னென்ன புளிப்பு நம்மள் இருக்குது, என்னென்ன பாவ காரியங்கள் இருக்குது, சகோதரத்துக்கு கடந்த வருஷம் என்ன ஊழியர் செஞ்சுட்டேன், கடந்த வருஷம் பரிய ஜீவத்துக்காக என்ன முன்னேற்றம் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி எதெல்லாம் கண்டிப்பா என்ன இருக்கும் நிறைவு இருக்காது என்ன இருக்கும். அப்ப அந்த குறையெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா உணர்ந்து அதை சரிப்படுத்திக்கிட்டு இந்த பாஸ்வேர் கேட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அமைய கிருபையுள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக, பொறுமையோடு கேட்டு உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.